بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي قال الله تعالى في كلامه العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا فقال أيضا والذين ينقضون عهد الله من بعد ميثاقه ويقطعون ما أمر الله به أن يوصل ويفسدون في الأرض أولئك لهم اللعنة ولهم سوء الدار. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சங்கையான ஒரு மாதத்துல ஆரம்பத்துடைய ரஹ்மத்துடைய அந்த பத்தில் நடுக்கட்டத்தில் ரம்புலிஜத் அல்லாஹாலா இந்த நேரத்திலுமே ஒன்று சேர்த்து சில விடயங்களை எனது வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொள்ளும் நோக்கில் சில விடயங்களை முதாக்கரா செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை அல்லாஹ் தந்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, இருக்கக்கூடிய மாதம் மிகவுமே சிறப்பு பொருந்திய மாதம். அல்லாஹ் இந்த மாதத்தை எமக்கு தந்து அதில் கடமையான நோன்பையும் ரம்புலிஜத் அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த நோன்பின் யதார்த்தத்தை பற்றி குர்ஆன் பேசும் போது லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் ஒவ்வொருவரும் தக்வாதாரிகளாக, அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவர்களாக, பாவத்தை விட்டு ஒதுங்கி வாழக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இந்த நோன்பை விதியாக்கி இருக்கிறான் என்பதாக குர்ஆனில் பேசுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்புடைய ரமலானின் யதார்த்தத்தை முஸ்லிம் ஷரீஃபில் வரக்கூடிய ஒரு ரிவாயத்தில் சொல்லி காட்டினார்கள். ரமலானின் அடிப்படை நோக்கமே எனது பாவங்கள் மன்னிக்கப்படுவது, நாம் அல்லாஹ்வின் நெருக்கத்தை அடையக்கூடியவர்களாக மாறிவிடுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், அஸ்ஸலவாத்துல் ஹம்ஸ், ஐந்து நேர தொழுகைகளை அல்லாஹ் அன்றாடம் எமக்கு கடமையாக்கி இருக்கிறான். இந்த சமூகத்தில் இன்று எம்மில் எத்தனை பேருக்கு இது பாரமாக இருக்கிறது? குடும்பத்தில் எத்தனை பேர் தொழுகை இல்லாமல் இருக்கக்கூடியவர்களை நாம் பார்க்கிறோம். மேலானவர்களே, அல்லாஹ் ஐந்து நேர தொழுகையை தந்ததன் ஒரு பின்னணிதான் எமது சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுவது. இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் சொல்லி காட்டினார்கள். அஸ்ஸலவாத்துல் ஹம்ஸ், ஐந்து நேர தொழுகைகள், ஒவ்வொரு தொழுகையும் அடுத்த நேர தொழுகைக்கு இடைப்பட்ட நேரத்துக்குள்ளால் என்னால் இடம்பெறக்கூடிய சிறிய பாவங்களுக்கு குற்றப்பரிகாரம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அந்த ரீதியில் நாம் அன்றாடம் செய்யக்கூடிய சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்குரிய ஒரு சந்தர்ப்பமாக, ஒரு பாக்கியமாக அல்லாஹ் ஐந்து நேர தொழுகையை தந்திருக்கிறான். இது கடமை என்பது ஒரு புறம் இருக்க, அல்லாஹ் எனது பாவங்களை மன்னிப்பதற்கென தரப்பட்ட ஒரு பொக்கிஷம் என்பதாக நாம் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டி இருக்கிறது. அதே போன்றுதான் நான் வாராவாரம் செய்யக்கூடிய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் வல் ஜும்அத்து இலல் ஜும்அ, அல்லாஹ் ஜும்அவுடைய நாளை தந்திருக்கிறான். வெள்ளிக்கிழமை நாளை அல்லாஹ் தருகிறான். உரிய முறையில் ஆண்களாக இருந்தால் உரிய நேரத்தில் பள்ளி வாயில்களுக்கு சென்று முறையாக கொத்துபா பிரசங்கத்தை கேட்டு பழகிய முறையில் தொழுதுவிட்டு பள்ளியை விட்டு மீண்டு விடுவார்கள் என்று சொன்னால் அந்த ஜும்ஆ அடுத்த நாள் ஜும்ஆ வரைக்கும் இந்த 6-7 நாட்களுக்குள்ளால் இவரின் மூலமாக இடம்பெறக்கூடிய அனைத்து சிறிய பாவங்களின் குற்றப்பரிகாரம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அந்த ரீதியில் வாராவாரம் செய்யக்கூடிய சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்குரிய ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹ் வெள்ளிக்கிழமை தினத்தை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். அவ்வாறே மேலானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸை முடித்து காட்டினார்கள், வரமலான் இலா ரமலான் முகஃபிராத்துல் லிமா பைனஹுன்ன. அதே போன்றுதான் அல்லாஹ் ரமலானுடைய மாதத்தை தந்திருக்கிறான். இந்த ரமலானை அல்லாஹ் விரும்பக்கூடிய பிரகாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு கழிக்க வேண்டும் என காட்டி தந்திருக்கிறார்களோ இதன் பிரகாரம் கழித்து விடுவோம் என்று சொன்னான். தியாகத்துடன் பகல் கால நோன்புகளை நோட்பதன் மூலமாகவும், பொறுமையுடன் தராவியகளுடைய வணக்கங்கள் கயாமுல்லை வணக்கங்களை நிறைவேற்றுவதன் மூலமாக, ஏனே நல்லமல்கள் குர்ஆனை அதிகமாக ஓதுவது, வசதிக்கேற்றாற்போல் சதக்கா செய்வது, அல்லாஹ் தடுத்த விடயங்களை ஹராமான விடயங்களை விட்டு உறுப்புகளை பாதுகாத்து வாழ்வது, அவ்வாறுதான் அல்லாஹ் எந்த உறவுகளை சேர்ந்து வாழும்படி ஏவுகிறானோ, யாரையெல்லாம் அல்லாஹ் தஆலா கவனித்துக் கொள்ளும்படி எமக்கு ஏவுகிறானோ, இவர்களை உரிய முறைப்படி நாம் சேர்ந்து வாழ்ந்து கொள்வோம் என்று சொன்னால், சுருக்கமாக அல்லாஹ் விரும்பக்கூடிய பிரகாரம் இந்த ரமலானை கழித்து விடுவோம் என்று சொன்னால், இந்த ரமலான் அடுத்த வருட ரமலான் வரைக்கும் இந்த 11 மாத கால இடைவெளிக்குள்ளால் என்னால் இடம்பெறக்கூடிய அனைத்து சிறிய பாவங்களின் குற்றப்பரிகாரமாக அமையும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார். அந்த ரீதியில் மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த ரமலானை எனது 11 மாதங்களுக்குரிய, எனது அடுத்த வருட 11 மாதங்களுக்குரிய குற்றப்பரிகாரமாக எடுத்துக் கொள்வதா இல்லையா, இதனை நாம் ஒவ்வொருவரும் தான் முடிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நான் அல்லாஹ் விரும்பக்கூடிய பிரகாரம் இந்த ரமலானை கழித்து விடுவேன் என்று சொன்னால் சந்தேகமே கிடையாது, அல்லாஹ் எனது அனைத்து 11 மாத கால இடைவெளிக்குள்ளால் இடம்பெறக்கூடிய அனைத்து சிறிய பாவங்களை மன்னித்து விடுவான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த ரீதியில் மேலானவர்களே, அல்லாஹ் இந்த ரமலானை தந்ததன் அடிப்படை நோக்கமே எங்கள் சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுவது. அதே போன்றுதான் ரமலானில் அல்லாஹ் கட்டம் கட்டமாக நடுப்பத்தையும் பாவ மன்னிப்புக்குரிய, அல்லாவிடம் மன்னிப்பை அடைந்து கொள்ளக்கூடிய அந்த பத்தாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அதில் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும், எவ்வளவு பெரும் பாவம் செய்தவனாக இருந்தாலும், அவனும் அல்லாவின் நெருக்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும், அவனும் அல்லாவிடம் பாவ மன்னிப்பை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இவ்வாறான ஏற்பாடுகளை அல்லாஹ் செய்திருக்கிறான் என்றாலும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸ்களை உற்று நோக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விடயங்களை தெளிவாக சொல்லிவிட்டார்கள். அது எப்படிப்பட்ட அல்லாஹ் மிகப்பெரிய ரப்பு, பாவங்களை மன்னிக்கக்கூடிய ரப்பாராக இருக்கிறான் என்றாலும் அல்லாஹ் சில பாவங்கள் செய்பவர்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்பதாக நபி அவர்கள் தெளிவாக ஹதீஸில் சொல்லி இருக்கிறார்கள். அதில் ஒன்றாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது ரமலானுடைய மாதமாக இருக்கலாம் அல்லது லைலத்துல் கத்ர் இரவாகத்தான் இருக்கலாம் என்றாலும், யாரெல்லாம் குடும்ப உறவை துண்டித்து வாழ்கிறார்களோ, யாரெல்லாம் குடும்ப உறவை ஒதுக்கி வாழ்கிறார்களோ, சொந்த இரத்த பந்து உறவுகளை யார் சேராமல் உலகத்தில் வாழ்கிறார்களோ, இவர்களுக்கு அல்லாஹ் மன்னிக்க கூடிய நாட்களில் கூட இவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது என்பதாக அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அந்த ரீதியில் மேலானவர்களே, குடும்பம் என்று வரும் பொழுது, குடும்ப உறவு என்று சொல்லும் பொழுதும், அதே போன்றுதான் அண்டை வீட்டார்கள் என்று சொல்லும் பொழுதும் குர்ஆன் மிக தெளிவாக அதிகமாக பேசியிருக்கிறது. அந்த ரீதியில் ஆரம்பமாக இந்த குடும்ப உறவை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, குடும்பம் என்று வரும் பொழுது அல்லாஹ் உலகத்தில் ஒரு நடைமுறையை ஏற்படுத்தி இருக்கிறான். ஒரு மனிதன் உலகத்தில் பிறப்பதாக இருந்தால் தாய் தந்தை என்ற இருவர் இல்லாமல் ஒரு குழந்தை உலகத்தில் பிறப்பதென்பது அது நடக்க முடியாத ஒரு சாத்தியம், சாத்தியமற்ற விடயமாக இருக்கிறது. அந்த ரீதியில் ஒரு மனிதன் உலகத்தில் பிறப்பதற்கு ஒரு குடும்பம் தேவைப்படுகிறது. ஒரு மனிதன் உலகத்தில் பிறப்பதாக இருந்தால் ஒரு குடும்பத்தில் தான் அந்த மனிதன் பிறக்கிறான். எனவே அந்த மனிதன் ஒரு குடும்பத்தில் பிறப்பதன் மூலமாக அங்கே அவனுக்கு ஒரு உறவு உண்டாகி விடுகிறது. இந்த உறவுக்கு தான் நாம் சொந்தம் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மேலானவர்களே, பிறப்பின் மூலமாக ஏற்பட்ட உறவு, இதற்கு நாம் சொந்தம் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதே போன்றுதான் ஒரு மனிதன் உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவனுக்கு எவ்வாறு பசித்தாகம் ஏற்படுகின்றதோ, அதே போன்று அவனது ஆசையின் அடிப்படையில், அவனது உடல் தேவையின் அடிப்படையில் அங்கே அவனுக்கு ஒரு உறவு ஏற்படுகிறது. இதற்கு நாம் திருமண உறவு என்பதாக, பந்தம் என்பதாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மேலானவர்களே, எனவே இந்த இரண்டு உறவுகளுக்கு மத்தியில் தான் உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் நடமாடி கொண்டிருக்கிறான். ஒன்று பிறப்பின் மூலம் ஏற்பட்ட அந்த சொந்தம், அதே போன்றுதான் திருமண ஒப்பந்தத்தின் மூலமாக, திருமண பந்தத்தின் மூலம் ஏற்பட்ட ஒரு உறவு இது பந்தம் என்பதாக, இந்த சொந்த பந்தம் என்ற இந்த உறவுக்கு மத்தியில் இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மேலானவர்களே, ரம்புனிதர் அல்லாஹு தஆலாவும் குர்ஆனில் சொந்தத்தை பற்றியும் அல்லாஹ் தெளிவாக பேசியிருக்கிறான், பந்தத்தை பற்றியும் அல்லாஹ் தெளிவாக பேசியிருக்கிறான். சிலத்து ரஹம் என்ற தலைப்பில், குடும்ப உறவுகளை சேர்ந்து வாழுதல் என்ற தலைப்பில் குர்ஆன் பேசி இருப்பதை போன்று வேறு ஏதாவது தலைப்பில் குர்ஆன் இப்படி பேசி இருக்குமா என்று சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு குர்ஆன் குடும்ப உறவை பற்றி மிக தெளிவாக பேசி இருக்கிறது. மேலானவர்களே, குடும்ப உறவு என்பது இஸ்லாத்துக்கு முன்பிருந்தே சமூகத்தில் இருந்து வந்த ஒரு நல்ல பழக்கமாக இருக்கிறது. இஸ்லாம் வருவதற்கு முன்னால் இருந்தே குடும்ப உறவு என்பது சமூகத்தாரிடம் இருந்து வந்த ஒரு நல்ல பண்பாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிப்பட்டம் கிடைப்பதற்கு முன்னால், தொழுகை கடமையாக்கப்படுவதற்கு முன்னால், ஜகாத் விதியாக்கப்படுவதற்கு முன்னால், நோன்பு ஃபர்லாக்கப்படுவதற்கு முன்னால் சமூகத்துக்கு ஏறி வந்த ஒரு நல்ல பண்பாடுதான் குடும்ப உறவுகளை சேர்ந்து நடப்பதன் பதில். அவர்கள் துண்டித்தாலும் அவர்களை சேர்ந்து நடப்போம் என்ற ஒரு அழகிய ஒரு கடப்பாட்டை இஸ்லாம் எமக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறது. அவர்கள் துண்டித்தாலும் அவர்களை சேர்ந்து நடப்போம் என்ற ஒரு அழகிய கடப்பாட்டை இஸ்லாம் எமக்கு சொல்லி தந்திருக்கிறது. மேலானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தான் குர்ஆனும் மிக தெளிவாக பேசுகிறது. உலகத்தில் யாரெல்லாம் குடும்ப உறவை சேர்ந்து நடப்பார்களோ அவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் எப்படியான பலாபலன்களை அடைந்து கொள்வார்கள், உலகத்தில் எப்படிப்பட்ட வாழ்க்கையை இன்பமான வாழ்க்கையை அடைந்து கொள்வார்கள், மறுமையில் அவர்களுக்கு எப்படிப்பட்ட வெற்றிகள் இருக்கு என்பதை குர்ஆனும் ஹதீஸும் மிக தெளிவாக பேசி இருக்கிறது. அதே போன்றுதான் யாரெல்லாம் குடும்ப உறவை துண்டித்து உலகத்தில் வாழ்வார்களோ இவர்கள் ஈருலகிலும் எப்படிப்பட்ட சிரமங்களை கஷ்டங்களை சோதனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும் என்பதையும் குர்ஆனும் ஹதீஸும் மிக தெளிவாக பேசி இருக்கிறது. அந்த ரீதியில் மேலானவர்களே, இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தனது புகாரி ஷரீஃபின் ஆரம்பத்தில் கிதாபுல் வஹி என்ற இந்த தலைப்பில் ஒரு ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். கிதாபுல் வஹியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆச்சரியமான ஒரு அழகான ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். நபி அவர்கள் சொன்ன ஹதீஸை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபிப்பட்டம் கிடைக்கிறது, நபி அவர்களுக்கு 40வது வயதில் நபிப்பட்டம் கிடைக்கிறது. இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காரே ஹிரா குகையில் வைத்து முதன் முதலாக அன்றுதான் ஹலர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதன் முதலாக ஹலர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள். அங்கே வைத்துதான் அந்த ஹிரா குகையில் வைத்துதான் முதன் முதலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்குகிறது. குர்ஆனுடைய ஆரம்ப 5 வசனங்கள் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி கலக் என்று தொடங்கக்கூடிய சூரத்துல் அலக்குடைய முதல் 5 வசனங்களும் அங்கு வைத்துதான் ஆரம்பமாக நபியவர்களுக்கு இறங்குகிறது. இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பமாக வஹியை சந்திக்கிறார்கள். ஹலர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இதற்கு முன்னால் கண்டிராத ஹலர் ஜிப்ரீலை சந்திக்கிறார்கள். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்து விடுகிறார்கள், வஹியின் பாரத்தினாலும் பயப்படுகிறார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்ட அந்த காட்சியினாலும் பயப்பட்டு விடுகிறார்கள். இப்பொழுது நபியவர்கள் பயந்தவர்களாக நடுங்கியவர்களாக ஓடோடி வருகிறார்கள். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது ஒரே ஒரு மனைவிதான். நபியவர்களின் ஒரே ஒரு மனைவியாகிய ஆரம்ப மனைவியாகிய ஹலரத் ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா இவர்களை வந்து சந்திக்கிறார்கள். பயத்துடன் ஓடி வருகிறார்கள். ஓடி வந்து மனைவியை அறிந்து சொல்கிறார்கள், ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை நீங்கள் போர்த்தி விடுங்கள் போர்த்தி விடுங்கள் என்பதாக சொல்கிறார்கள். அன்பு மனைவியார் ஹலத் ஹதீஜா ரழியல்லாஹு அவர்களும் இப்பொழுது தனது அன்பு கணவனை போர்த்தி விட்டு இப்பொழுது நடந்த விடயத்தை விசாரிக்குகிறார்கள். என்ன உங்களுக்கு நடந்தது, ஏன் பயப்படுகிறீர்கள், என்ன நடந்தது என்பதாக விசாரித்த பொழுது இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்த அனைத்தையும் விவரிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஹலத் ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அனைத்து விவரங்களையும் தெளிவாக கேட்டுவிட்டு கணவனை பார்த்து ஒரு வார்த்தையை பேசுகிறார்கள். கணவனுக்கு ஆறுதல் சொல்கிறார்கள். நபி அவர்களை பார்த்து சொன்னார்கள், வல்லாஹி மா யுஹ்ஸிகல்லாஹு அபதா, நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், ஒன்றும் உங்களுக்கு நடக்காது. வல்லாஹி மா யுஹ்ஸிகல்லாஹு அபதா, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், அல்லாஹ் உங்களை ஒரு காலமும் வீணாக்க மாட்டான், அல்லாஹ் ஒரு காலமும் உங்களை இழிவுபடுத்த மாட்டான். ஏன் தெரியுமா சொல்லிவிட்டு முதலாவதாக சொன்னார்கள் ஹலரத் ஹதீஜா ரழியல்லாஹா, இன்னக லதஃபிலுர் ரஹம், ஏன் அல்லாஹ் வீணாக்க மாட்டான் தெரியுமா, இன்னக லதஃபிலுர் ரஹம், நீங்கள் குடும்ப உறவை சேர்ந்து நடக்கக்கூடியவராக இருக்கிறீர்கள். மேலான தாய்மார்களே சகோதரிகளே, ஹலரத் ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்ன அந்த வார்த்தையை ஹதீஸ் பதிவு செய்திருக்கிறது. அல்லாஹ் எமக்கு பாதுகாத்து தந்திருக்கிறான். ஹதரத் ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா பேசிய வார்த்தை அது நபி அவர்களுக்கு மாத்திரமல்ல, அது எனக்கும் உங்களுக்கும் படிப்பினைக்குரிய வார்த்தையாக இருக்கிறது. மேலான தாய்மார்களே சகோதரிகளே, சகோதரர்களே, யாரெல்லாம் உலகத்தில் குடும்பத்தை சேர்ந்து நடப்பார்களோ, குடும்பம் என்று வரும் பொழுது பல கசப்பான நிகழ்வுகள் குடும்பத்தின் மூலமாக வரும் தான், என்றாலும் குடும்பத்தை துண்டித்து வாழ்வதற்கு சரியத்தில் அனுமதி கிடையாது. கசப்பாக இருந்தாலும் சகித்துக் கொண்டு குடும்பத்தை சேர்ந்து நடப்பதற்கு தான் எமது இஸ்லாமிய ஷரியத் வழிகாட்டுகிறது. மேலானவர்களே, எனவே யாரெல்லாம் உலகத்தில் குடும்ப உறவை சேர்ந்து நடப்பார்களோ, சந்தேகமே கிடையாது, அல்லாஹ் அவர்களை ஒரு காலமும் இழிவுபடுத்த மாட்டான் என்ற ஒரு கஷப்பான உண்மையை ஹலர் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு படித்து தந்திருக்கிறார்கள். எனவே வேளாண்மர்களே, அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்ப உறவை சேர்ந்து நடந்தார்கள். அதனால் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா உள்ளத்தில் தைரியம் இருந்தது, அல்லாஹ் ஒரு காலமும் நபியவர்களை வீணாக்க மாட்டான். அதே போன்றுதான் நாமும் எந்த அளவுக்கு குடும்ப உறவுகளை, சொந்த பந்துகளை, இரத்த பந்த உறவுகளை சேர்ந்து நடப்போமோ அல்லாஹ் நிச்சயமாக எம்மை உலகத்திலும் வீணாக்க மாட்டான், மறுமையிலும் வீணாக்க மாட்டான் என்பதை நாம் ஒரு கணம் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். மேலானவர்களே, அவ்வாறுதான் மற்றொரு ஹதீஸும் முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரம்புலிதத் அல்லாஹ் தாலா அந்த ஹதீஸில் நபி அவர்களுக்கு இஸ்லாத்தின் ஆரம்ப கட்டத்தில் இறங்கிய ஒரு வசனத்தை பேசுகிறான். இஸ்லாத்தின் ஆரம்ப கட்டத்தில் நபி அவர்களுக்கு ஒரு குர்ஆனுடைய வசனம் இறங்குகிறது. வஅன்ஸிர் அஷீரதகல் அக்ரபீன், வஅன்ஸிர் அஷீரதகல் அக்ரபீன் என்ற ஒரு குர்ஆனுடைய வசனம் இறங்குகிறது. மேலான தாய்மார்களே, சகோதரர்களே, ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும் செய்ய வேண்டிய கடப்பாட்டை அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் குர்ஆனில் எனக்கென நாம் ஒவ்வொருவருக்கும் உலக வாழ்க்கையில் எனக்குள்ள பொறுப்பை அல்லாஹ் குர்ஆனில் கட்டம் கட்டமாக தெளிவுபடுத்துகிறான். அந்த ரீதியில் அல்லாஹ் முதலாவது எனது பொறுப்பை அல்லாஹ் குர்ஆனில் பேசும் பொழுது ஹூ அன்புசக்கும் என்பதாக அல்லாஹ் பேசுகிறான். நீங்கள் உங்களை நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக எனக்குள்ள முதலாவது பொறுப்பை அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். மேலான தாய்மார்களே, சகோதரர்களே, உலகத்தில் சொற்ப ஒரு கால வாழ்க்கையை தந்த அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான். எவ்வளவு காலம் வந்த வாழ இருக்கிறோம் யாருக்கும் சொல்லிவிட முடியாது. விரும்பியோ விரும்பாமலோ ஒரு நாள் நாம் வபாத்தாகி விடுவோம். மேலான தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று எமது சமூகத்தில் எத்தனை பேரை நாம் இழந்து விட்டோம், எமது குடும்பத்தில் எத்தனை ஜனாதாக்களை அடக்கிவிட்டு வந்து விட்டார்கள், எனது வயதில் ஒத்த எத்தனை பேர் இந்த கபருடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் எனக்கு இதுவரைக்கும் அவகாசத்தை தந்திருக்கிறான், அல்லாஹ் இதுவரைக்கும் என்னை உலகத்தில் வாழ வைத்திருக்கிறான். நாம் இருக்கக்கூடிய காலம் மிகவும் பயங்கரமான மோசமான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாருடைய உயிருக்கும் உத்தரவில்லாத காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பயங்கரமான மோசமான நோய்கள் பரவக்கூடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மருந்துகள் கண்டுபிடிக்கப்படாத, எமது பெற்றோர்கள் கேள்விப்பட்டிருக்காத அப்படிப்பட்ட மோசமான நோய்கள் ஊடுருவக்கூடிய காலத்தில் அல்லாஹ் சொற்ப ஒரு கால வாழ்க்கையை தந்து அனுப்பியிருக்கிறான். மறுபுறம் திடீர் விபத்துகளை சமூகத்தில் முன்னோக்கி கொண்டிருக்கிறோம், திடீர் மரணங்களை அன்றாடம் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். மேலானவர்களே, இப்படிப்பட்ட காலத்தில் ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் புத்தியாக சொல்லி தருகிறான். குர்ஆனில் அல்லாஹ் பாடமாக பேசுகிறான். இந்த சொற்ப கால உனது உயிருக்கு உத்தரவில்லாத இந்த உலக வாழ்க்கையில் உனக்குள்ள பொறுப்பை அல்லாஹ் பேசுகிறான். மேலான தாய்மார்களே, அல்லாஹ் ஆரம்பமாக எனது பொறுப்பை சொல்கிறான். நீ உலகத்தில் என்ன தரத்தில் இருக்கலாம், ஆனால் நீ உன்னை மறந்துவிடக் கூடாது. நீ மிகப்பெரிய பட்டதாரியாக இருக்கலாம், பெரிய ஆட்சி அதிகாரத்தில் வாழலாம், பெரும் சொத்து செல்வம் வைத்து வாழலாம், அல்லது சாதாரண குடிசை வீட்டில் வசிக்கலாம், அன்றாடம் கூலித்தொழில் செய்யக்கூடியவனாக இருக்கலாம். நீ உலகத்தில் என்ன தரத்தில் இருந்தாலும், என்ன தரத்தில் இருந்தாலும் நீ உலகத்தில் அனுப்பப்பட்ட நோக்கத்தை நீ மறந்துவிடக் கூடாது. நீ உலகத்தில் அனுப்பப்பட்டிருக்கிறாய், நரகத்தை விட்டு பாதுகாப்பதற்குரிய அமல்களை செய்ய வேண்டும். ஹூ அன் புசக்கும், அடியார்களே, முதலாவது உங்களுக்குள்ள பொறுப்பு உங்களை நீங்கள் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதற்கு அடுத்த கட்டமாக அல்லாஹ் எமக்கு தந்துள்ள பொறுப்பை குர்ஆன் பேசுகிறது. வஅஹ்லீகும் நாரா, உங்களது கரு குடும்பம் என்று சொல்லப்படக்கூடிய எனது செலவிற்கு உட்பட்டவர்கள், நான் யாராருக்கெல்லாம் செலவழிப்பது எனக்கு கடமையோ அப்படிப்பட்ட எனது வீட்டார்களையும் நரகத்தை விட்டு பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை அல்லாஹ் எனது இரண்டாவது பொறுப்பாக எனது கையில் தந்திருக்கிறான். அந்த ரீதியில் எனது தாய் தந்தையர், சகோதர சகோதரிகள், மனை மக்கள் என்ற அந்த கரு குடும்பம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த குடும்பத்தாரையும் நரகத்தை விட்டு பாதுகாக்க வேண்டிய பொறுப்பையும் அல்லாஹ் எனது கையில் பொறுப்பாக தந்திருக்கிறான். இதுக்கு அடுத்த மூன்றாவது பொறுப்பாகத்தான் நான் சொல்லக்கூடிய இந்த முஸ்லிம் ஷரீஃபுடைய ரிவாயத்தில் வரக்கூடிய அந்த குர்ஆனுடைய வசனம் இறங்குகிறது. அல்லாஹ் மூன்றாவது பொறுப்பாக எனக்கு இந்த ஆயத்தை இறக்கி தருகிறான். வஅன்ஸிர் அஷீரதகல் அக்ரபீன், அல்லாஹ் நபி அவர்களுக்கு இறக்குகிறான் இந்த வசனத்தை. இறக்குகிறான், நபியே, உங்களது நெருக்கமான அந்த உறவினர்களுக்கு, உங்களது குடும்ப உறவினர்களை நீங்கள் நரகத்தை விட்டு எச்சரிக்கை செய்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்யுங்கள் என்பதாக தனக்குள்ள மூன்றாவது பொறுப்பு. எனது குடும்பத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான், நெருக்கமான குடும்ப உறவினர்களுக்கு நரகத்தை பற்றி, அல்லாஹ்வை பற்றி, உலக வாழ்க்கையின் நோக்கத்தை பற்றி நீ விளங்கப்படுத்திய தேவை, விளங்கப்படுத்த வேண்டிய தேவையை அல்லாஹ் பேசுகிறான். அந்த ரீதியில் மேலானவர்களே, முஸ்லிம் ஷரீஃபில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இஸ்லாத்தின் ஆரம்ப கட்டம் இந்த குர்ஆனுடைய வசனம் இறங்குகிறது. இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்து விட்டது, எனது சொந்த பந்தை, எனது குடும்ப உறவுக்கு அல்லாஹ்வை பற்றி ஞாபகப்படுத்த வேண்டிய பொறுப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான். உடனே நபி அவர்கள் தனது குடும்பத்தாரை ஒன்று சேர்க்கிறார்கள், ஒன்று சேர்த்து இப்பொழுது அனைத்து குடும்பத்தார்களை முன்னோக்கி நபி அவர்கள் பேசுகிறார்கள். இந்த வார்த்தை ரியாது ஸாலிஹீன் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் பேசுகிறார்கள், யா பனி கஅப், யா பனி முர்ரா, யா பனி அப்த ஷம்ஸ், யா பனி ஹாஷிம். நபி அவர்கள் தனது குடும்பத்தை சேர்ந்த ஒவ்வொரு குடும்பத்தின் பெயரையும் சொல்லி பேசுகிறார்கள். யா பனி முர்ரா, எனது குடும்பத்தாராகிய முர்ரா கோத்திரத்தாரே. யா பனி அப்த ஷம்ஸ், எனது குடும்பத்தை சேர்ந்த அப்த ஷம்ஸ் கோத்திரத்தாரே. யா பனி கஅப், கஅப் கோத்திரத்தாரே. யா பனி ஹாஷிம், நான் பிறந்து வளர்ந்த எனது ஹாஷிம் கோத்திரத்தாரே என்பதாக நபி அவர்கள் தனது நெருக்கமான தனது குடும்பத்தை சேர்ந்த ஒவ்வொரு கோத்திரத்தையும் பெயர் சொல்லி பேசுகிறார்கள். அன்ஃபைது அன்ஃபுஸக்கும் மினன்னார், நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இன்னி லா அம்லிக்கு லக்கும் தர்ரா வலா நஃபா, நான் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு ஒரு லாபத்தையோ அல்லது ஒரு கெடுதியையோ, என்னால் உங்களுக்கு ஒரு லாபத்தையோ லாபத்தை அல்லாஹ்விடம் இருந்து எடுத்து தரவ முடியாது, அதே கட்டம் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு கெடுதியை விட்டு என்னால் உங்களை பாதுகாக்க முடியாது. ஆதலால் நீங்களே உங்களை நரகத்தை விட்டு பாதுகாப்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள் என்பதாக தனது ஒவ்வொரு குடும்பத்தின் கோத்திரத்தின் பெயரை சொல்லி பேசுகிறார்கள். பேசிவிட்டு அடுத்த கட்டமாக நபியவர்கள் தனது குடும்பத்தில் பிறந்த தனக்கு நெருக்கமானவர்களின் பெயரை சுட்டிக்காட்டி பேசுகிறார்கள். யா அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப், யா சஃபியா பின் அப்துல் முத்தலிப், யா ஃபாத்திமா பின் முஹம்மது, அன்கிது அன்ஃபுஸக்கும் மினன்னார், ஃபஇன்னி லா அம்லிக்கு லக்கும் மினல்லாஹி ஷைஆ. பேசுகிறார்கள், எனது சாட்சாவாகிய அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, அதுவரைக்கும் அவர் இஸ்லாத்தை தழுவவில்லை. பேசுகிறார்கள், எனது சாச்சாவாகிய அப்பாஸே, எனது மாமியாகிய சஃபியாவே, எனது மகளாகிய ஃபாத்திமாவே, நீங்கள் யாராக இருந்தாலும் எனது சாச்சாவாக இருக்கலாம், எனது மாமியாக இருக்கலாம், எனது சொந்த மகளாக இருக்கலாம், பரவாயில்லை, என்றாலும் நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் உங்களை நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களை நரகத்தை விட்டு ஈடேற்றம் அளிப்பதற்கு, விடுதலை செய்வதற்கு என்னால் எதுவும் செய்துவிட முடியாது என்பதாக நபியவர்கள் பேசுகிறார்கள். பேசிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆச்சரியமான ஒரு வார்த்தையை முன்வைக்கிறார்கள். கடைசியாக அந்த ஹதீஸை முடிக்கிறார்கள். கடைசியாக நபியவர்கள் குடும்பத்தை பற்றி பேசிய வார்த்தையை முடிக்கிறார்கள். ஹைர அன்னலக்கும் ரஹ்மன், என்றாலும் இந்த உலக வாழ்க்கையில் எனக்கும் உங்களுக்கும் மத்தியில் இருக்கும் ஒரு தொடர் என்று சொன்னால், எனக்கும் உங்களுக்கு மத்தியில் உலகத்தில் அல்லாஹ் வைத்திருக்க கூடிய ஒரு தொடர் என்று சொன்னால், ஹைர அன்னலக்கும் ரஹ்மன், நீங்கள் உங்களுக்கும் எனக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு, நீங்கள் என்னுடைய குடும்பத்தாராக இருக்கிறீர்கள், நீங்கள் எனது தாய் வழி வந்த குடும்பத்தாராக இருக்கிறீர்கள், எனது தந்தை வழி வந்த குடும்பத்தாராக இருக்கிறீர்கள். எனவே அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் மத்தியில் உலகத்தில் வைத்திருக்க கூடிய ஒன்றாக இருக்கும் என்று சொன்னால் அது குடும்ப உறவாக இருக்கிறது. எனவே சஅபுல்லுஹா பிபிதாலிகா, அந்த குடும்ப உறவு உலகத்தில் காய்ந்து விடாமல் அதனை நினைத்துக் கொண்டிருக்க நான் விரும்புகிறேன் என்பதாக நபியவர்கள் சொன்னார்கள். மேலான தாய்மார்களே, சகோதரர்களே, அன்பான சகோதரர்களே, நபியவர்கள் எதனை சுட்டிக்காட்டினார்கள், எனக்கும் உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு என்று சொன்னால் அது குடும்ப உறவாகத்தான் இருக்கிறது. எனவே இந்த உறவு பாதுகாக்கப்படுவதை, அது காயாமல் நனைந்து விடுவதை என்று சொன்னால் அதனை பேணிக் கொள்வதைத்தான் நான் உலகத்தில் விரும்புகிறேன் என்பதாக நபியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். மேலான தாய்மார்களே, இது எப்பொழுது இடம்பெறுகிறது, நபித்துவத்தின் ஆரம்ப கட்டத்தில் நபியவர்கள் உம்மத் குடும்பத்துக்கு குடும்ப உறவை பற்றி பேசி இருக்கிறார்கள், குடும்பத்தை சேர்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள். அதே கட்டம் தான் இந்த வாழ்க்கையை தொடராக வாழ்வதை விரும்புகிறேன் என்பதாக சமூகத்துக்கு தனது குடும்பத்தாரிடம் பேசி இருக்கிறார்கள். மேலானவர்களே, அந்த ரீதியில் தான் இமாம் நவவி ரஹ்மத்துல்லா ரியாது சாலிஹீனில் ஒரு ஆச்சரியமான ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள், எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபியவர்களின் நபித்துவத்தின் ஆரம்ப கட்டம் நபியவர்கள் தான் நபி என்பதாக அறிமுகம் செய்யாத கட்டம். அப்பொழுதுதான் மக்காவில் ஒரு நபி வந்திருக்கிறார், முஹம்மத் என்பவர் தான் நபி என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பதாக மக்களுக்கு மத்தியில் பேச்சு பரவக்கூடிய காலகட்டம். அந்த அளவுக்கு இஸ்லாத்தின் ஆரம்ப கட்டத்தில் மக்காவுக்கு ஒரு நபர் வருகிறார், அம்ரு இப்னு அபசா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் வருகிறார். அவரே இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார். அவர் அறிவித்த ஹதீஸ் ரியாது ஸாலிஹீனில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வந்து பேசுகிறார், நுபுவத்துடைய ஆரம்ப கட்டம், நபியவர்கள் தான் நபி என்பதாக சமூகத்திற்கு பகிரங்கமாக எடுத்து சொல்வதற்கு முன்னால் உள்ள காலகட்டத்தில் நான் மக்காவுக்கு வந்து இப்பொழுது இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறார். வந்து கேட்டார், மா அன்த, நீங்கள் யார் என்பதாக கேட்டார். மா அன்த, நீங்கள் யார் என்பதாக கேட்கிறார். இப்பொழுது நபியவர்கள் சொன்னார்கள், நான் ஒரு நபி என்பதாக பேசுகிறார்கள். அவர் மக்காவுக்கு வருகிறார், கேள்விப்படுகிறது முஹம்மத் என்பவர் தான் ஒரு நபி என்பதாக பேசிக் கொண்டிருக்கிறார் என்ற பேச்சு அடிபடுகிறது. நேரடியாக நபியவர்களை வந்து சந்தித்து பேசுகிறார், மா அந்த, நீங்கள் யார் என்பதாக கேட்கிறார். நபியவர்கள் சொன்னார்கள், வஅன நபியுன், நான் ஒரு நபி என்பதாக கேட்கிறார். இப்பொழுது அவர் அடுத்த கேள்வியாக கேட்கிறார், வமா நபியுன், நபி என்றால் யார் என்பதாக பேசுகிறார். நபி என்றால் யார் என்பதாக கேட்கிறார். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சொல்கிறார்கள், அர்சலனியல்லாஹு தஆலா, அல்லாஹ் என்னை நபியாக அனுப்பி வைத்திருக்கிறார். நபி என்றால் அல்லாஹ்வா நாம் அனுப்பப்பட்டவன், அல்லாஹ் என்னை அனுப்பி இருக்கிறான் என்பதாக பேசிய பொழுது அந்த அம்ரு இப்னு அபஸா நபியவர்களை பார்த்து கேட்கிறார், பிஐ ஷைஇன் அர்சலகல்லாஹ், அல்லாஹ் உங்களை என்ன விஷயத்தை கொண்டு அனுப்பி இருக்கிறான், என்ன செய்தியை நீங்கள் எடுத்து வந்திருக்கிறீர்கள், எந்த மெசேஜை எங்களுக்கு தர வந்திருக்கிறீர்கள், என்ன செய்தியை சமூகத்துக்கு ஒப்படைப்பதற்காக வந்திருக்கிறீர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அந்த அம்ரு இப்னு அபஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று விடயத்தை சுட்டி காட்டினார்கள். அதில் முதலாவதாக பேசுகிறார்கள், அரசலனியல்லாஹு பிஸ்ஸிலத்தில் அர்ஹாம், முதலாவதாக நபி பேசுகிறார்கள், அல்லாஹ் என்னை சமூகத்துக்கு எந்த செய்தியை தந்து அனுப்பி இருக்கிறான் தெரியுமா, அர்சலனியல்லாஹு பிஸ்ஸிலத்தில் அர்ஹாம், குடும்ப உறவை சேர்ந்து நடக்க வேண்டும் என்ற செய்தியுடன் என்னை அனுப்பி இருக்கிறான் என்பதாக முதலாவது நபி பேசுகிறார்கள். குடும்ப உறவை சேர்ந்து நடப்பதை தான் பேசுகிறார்கள். இரண்டாவதாகத்தான் பேசுகிறார்கள், வக்கத்தரில் அவுதான், அல்லாஹ் அல்லாத வணங்கப்படக்கூடிய சிலைகளை உடைத்து எறிவதற்காக அல்லாஹ் என்னை அனுப்பி இருக்கிறான். அடுத்ததாக மூன்றாவதாக பேசுகிறார்கள், அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் உலகத்தில் வணங்க வேண்டும் என்ற இந்த செய்தியுடன் என்னை அனுப்பி இருக்கிறான் என்பதாக நபி பேசுகிறார்கள். எனவே மேலானவர்களே, அல்லாஹ் நபியவர்கள் அதிலும் முதலாவதாக நபிமார்களை, விசேஷமாக நபியவர்களை அனுப்பிய நோக்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துகிறார்கள். ஆரம்பமாக சொல்கிறார்கள், இபாதத்தை பற்றி பேசவில்லை, அடியார்களின் உரிமையை பேசுகிறார்கள், குடும்ப உறவை சேர்ந்து நடக்க வேண்டும் என்ற அந்த செய்தியை அல்லாஹ் தந்து அனுப்பி இருக்கிறான் என்பதாக குடும்ப உறவின் மகத்துவத்தை நபியவர்கள் பேசியிருக்கிறார்கள். மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, அன்பான சகோதரர்களே, குடும்ப உறவு என்பது நபிமார்கள் அனைத்து உலகத்துக்கு அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்களும் குடும்ப உறவை சேர்ந்து வாழ்ந்து இருக்கிறார்கள். குர்ஆன் மிக தெளிவாக பேசுகிறது. மேலானவர்களே, அதில் ஒரு சம்பவமாக குர்ஆன் சூரா யூசுப் ஹலர்த் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சம்பவத்தை பேசுகிறது. இந்த ஹலர்த் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எந்த அளவுக்கு குடும்ப உறவை ஆதரித்தார்கள், குடும்பத்தை எந்த அளவுக்கு சேர்ந்து நடந்தார்கள் என்ற ஒரு சம்பவத்தை குர்ஆன் பேசுகிறது. மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் அனைவரும் அறிந்த விடயம், அல்லாஹ் குர்ஆனில் அழகிய சம்பவமாக சூரா யூசுஃபில் ஹலர்த் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சம்பவத்தை பேசுகிறான். நீண்ட வரலாறு, சுருக்கமாக குடும்ப உறவை எந்த அளவுக்கு ஹலர்த் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சேர்ந்து நடந்தார்கள் என்ற அந்த ஒரு கட்டத்தை மாத்திரம் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். மேலான தாய்மார்களே, கட்ட ஒரு கட்டம் வருகிறது. ஹலர்த் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இவர்களுக்கு இரண்டு மனைவியர்கள் இருந்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தையாகிய ஹலர்த் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரண்டு திருமணம் முடித்திருந்தார்கள். அதில் முதலாவது மனைவியின் மூலமாக 10 குழந்தைகளும், இரண்டாவது மனைவியின் மூலமாக 2 குழந்தைகளும் பிறக்கிறார்கள். இப்பொழுது ஹலர்த் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தையாகிய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தனது இரண்டாவது மனைவிக்கு கிடைத்த அந்த 2 குழந்தைகளுடன் சற்று வித்தியாசமான அன்பு பாராட்டுகிறார்கள். அந்த 2 குழந்தைகளில் ஒரு குழந்தைதான் ஹலர்த் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவராக இருக்கிறார்கள். மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த தந்தை பார்க்கக்கூடிய வித்தியாசமான பார்வை, குழந்தைகளுக்கு மத்தியில் பெற்றோர்கள் பார்க்கக்கூடிய வித்தியாசமான பார்வை, வித்தியாசமான அன்பு, அது குழந்தைகளுக்கு மத்தியில் பொறாமையை உண்டாக்கும் என்பதாக உலமாக்கள் பேசுகிறார்கள். அல்லாஹ் நபிமார்களின் வாழ்க்கையில், நபிமார்கள் தவறு செய்யாதவர்கள், மஅசூமீன்கள், பாவ தவறுகளை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள் என்றாலும் அல்லாஹ் நபிமார்களின் வாழ்க்கையில் சில தவறுகளை உண்டு பண்ணினான். எதற்காக உண்டு பண்ணினான்? உம்மத்துக்கு பாடம் படித்துக் கொடுப்பதற்காக அல்லாஹ் நபிமார்களின் வாழ்க்கையில் சில தவறுகளை ஏற்படுத்தினான். அந்த ரீதியில் தான் ஹலர் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவர்களின் வித்தியாசமான பார்வை அமைந்தது. மேலான தாய்மார்களே, முதல் மனைவிக்கு கிடைத்த 10 சகோதரர்களும் யோசிக்கிறார்கள், எங்கள் தந்தை எங்களை விட வயதில் குறைந்த அந்த யூசுஃபுடன் அதிகமான யூசுஃபுடனும் அவரது சகோதரருடனும் அதிகமான அன்பு காட்டுகிறாரே, நாங்கள் அவர்களை விட அதிகமானவர்களாக இருக்கிறோம், நாங்கள் 10 பேர் கொண்ட ஒரு கூட்டமாக இருக்கிறோம், அது மாத்திரமல்ல நாங்கள் தான் அவரை விட முதிர்ந்த மூத்த சகோதரர்களாக, மூத்த பிள்ளைகளாக இருக்கிறோம், எனவே எங்களை விட எங்கள் தந்தை ஹலர்த் யூசுஃபுடன் இரக்கம் காட்டுகிறாரே என்பதாக இப்பொழுது 10 பேரும் மசூரா செய்கிறார்கள். எனவே எங்கள் தந்தை எங்களுடன் அன்பு பாராட்ட வேண்டுமா, என்ன செய்யலாம் என்பதாக மசூரா செய்கிறார்கள், ஆலோசனை செய்கிறார்கள், முடிவு செய்கிறார்கள். ஆலோசனையின் முடிவாக எடுக்கிறார்கள், நாம் ஹலர்த் யூசுஃபை கொன்று விடுவோம், யூசுஃபை கொன்றுவிட்டால் தந்தையின் அன்பு எங்கள் பக்கமாக திசை திரும்பும் என்பதாக முடிவெடுக்கிறார்கள். மேலான தாய்மார்களே, இப்பொழுது தங்கள் முடிவை செயல்படுத்த வேண்டும். அந்த 10 பேருக்குள்ளால் இருந்த ஒரு சகோதரர் பேசுகிறார், நாம் அவரை கொல்வதல்ல, மாறாக அவரை நாம் பாலடைந்த ஒரு கிணற்றில் தூக்கி வீசி விடுவோம், தந்தையிடம் அவரை நாங்கள் கொன்று விட்டோம் என்பதாக பேசுவோம், ஆனால் நாம் அவரை கொல்லாமல் பாலடைந்த கிணற்றில் போட்டு விடுவோம், யாராவது அவரை தூக்கி கொண்டு அவரின் மூலமாக பிரயோஜனம் அடைந்து கொள்வார்கள் என்பதாக பேசுகிறார்கள். எனவே இந்த சகோதரர் பேசிய வார்த்தை தான் கடைசி முடிவாக எடுக்கப்படுகிறது. இப்பொழுது தந்தையை அணுகி ஒரு இப்பொழுது ஹலத் யூசுஃபை தாங்கள் பால் கிணற்றில் கொண்டு போய் போடுவதற்கான ஒரு யுக்தியை கையாளுகிறார்கள், ஆலோசனை செய்கிறார்கள். தந்தையிடம் போய் கேட்கிறார்கள், நீங்கள் இன்று நாம் விளையாடுவதற்காக மைதானத்துக்கு செல்ல இருக்கிறோம், எனவே எங்கள் சகோதரர் யூசுஃபையும் தந்து விடுங்கள் என்பதாக பேசுகிறார்கள். யூசுஃபையும் எங்களுடன் அனுப்பி விடுங்கள், நாங்கள் அனைவரும் சேர்ந்து விளையாட போகிறோம் என்பதாக பேசுகிறார்கள். தந்தைக்கு நிர்பந்தமாகி விடுகிறது, சகோதரர்கள் கேட்கிறார்கள் விளையாடுவதற்கு, கொடுக்காமல் இருக்க முடியாது, தடுத்துக் கொண்டால் அடுத்த கேள்வி கேட்டு விடுவார்கள், என்ன செய்யலாம் என்பதாக பேசுகிறார்கள். நபிமார்கள் எல்லாம் புத்திசாலிகளாக இருந்தார்கள், புத்திஜீவிகளாக இருந்தார்கள். நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த தகுதிகளில் ஒன்றுதான் புத்தி கூர்மை என்ற ஒரு தன்மையை அல்லாஹ் நபிமார்களுக்கு கொடுத்திருந்தான். இப்பொழுது ஹலர் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சகோதரர்கள் வேண்டுகிறார்கள், கொடுக்காமல் இருக்கவும் முடியாது, அதே கட்டம் கொடுக்கவும் முடியாது, தந்தை விளங்கி இருந்தார், இவரை ஒப்படைத்தால் இவருக்கு ஆபத்து இருக்கிறது என்பதாக அறிந்திருந்தார், எனவே பேசுகிறார்கள், எனக்கு பயமாக இருக்கிறது, ஹலர்த் யூசுப் சிறிய பிள்ளையாக இருக்கிறார், நீங்கள் விளையாடும் பொழுது பராமுகமாக இருந்து விடுவீர்கள், எனவே உங்களை அறியாமல் ஓநாய் யூசுஃபை சாப்பிட்டு விடுவதை நான் பயப்படுகிறேன் என்பதாக பேசுகிறார். என்றாலும் சகோதரர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் யூசுஃபை நன்றாக கண்காணித்துக் கொள்வோம், நாங்கள் ஒருவர் இருவர் அல்ல, நாங்கள் 10 பேர் கொண்ட ஒரு குழுவாக இருக்கிறோம் என்று பேசி யூசுஃபை அழைத்து எடுக்கிறார்கள். முடிவாக என்ன இடம்பெறுகிறது? 10 பேரும் கொண்டு போய் ஒரு பால் கிணற்றில் போட்டுவிட்டு இப்பொழுது 10 பேரும் அழுத வண்ணமாக தந்தையிடம் வருகிறார்கள். தந்தையிடம் வந்து பேசுகிறார்கள், எங்கள் தந்தையவர்களே, நாங்கள் ஒரு உண்மையான விடயத்தை பேச போகிறோம், ஆனால் நீங்கள் எங்களை உண்மைப்படுத்த மாட்டீர்கள் என்பதாக நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் உண்மைதான் சொல்வோம், ஆனால் நீங்கள் எங்களை உண்மைப்படுத்த மாட்டீர்கள் என்பதாக பேசுகிறார்கள். ஹலர்த் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பால் கிணற்றில் தூக்கி போடும் பொழுது அவர்கள் உடுத்திருந்த ஆடையை கலட்டி விட்டு வெறும் மேலியுடன் தான் பால் கிணற்றில் போட்டுவிட்டு அழுத வண்ணமாக, இப்பொழுது தந்தை கேட்டால் என்ன சொல்வது, தந்தை பிள்ளையை சகோதரனை பற்றி கேட்டால் என்ன சொல்வது, அங்கே இருந்த ஒரு ஆட்டை அறுத்து அந்த ஆட்டின் இரத்தத்தை ஹலர்த் யூசுஃபின் ஆடையில் பூசிக்கொண்டு வருகிறார்கள். சாட்டு போக்கு சொல்லுவதற்காக வருகிறார்கள். என்ன சொல்ல வருகிறார்கள், தந்தையே நீங்கள் சொன்னது போல், நீங்கள் சொன்னது போல் நாங்கள் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது ஓடாய் வந்து எங்கள் சகோதரர் யூசுஃபை கடித்து கொன்று சென்று விட்டது என்பதாக சாட்டு போக்கு சாட்டு காரணத்தை சொல்வதற்காக சத்தம் தோய்ந்த ஆடையை எடுத்துக்கொண்டு அழுத வண்ணமாக வருகிறார்கள். வந்து நடந்த சம்பவத்தை சொல்கிறார்கள். நாங்கள் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது யூசுஃபை ஓனாய் சென்று விட்டது என்பதாக பேசுகிறார்கள், சம்பவத்தை முன்வைக்கிறார்கள். என்றாலும் தந்தைக்கு உள்ளத்தில் தைரியம் இருந்தது, தந்தைக்கு உள்ளத்தில் தைரியம் இருந்தது, அல்லாஹ் யூசுஃபை பாதுகாப்பாக கொண்டு வந்து சேர்ப்பான் என்ற நம்பிக்கை இருந்தது. கேட்கிறார்கள், தந்தை பிள்ளைகளை பார்த்து கேட்கிறார்கள், நீ யூசுஃபை ஓனாய் திண்டு விட்டது என்று சொன்னால் அதற்கு அத்தாட்சி என்ன, அதற்கு என்ன ஆதாரம் என்பதாக கேட்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் கையில் கொண்டு வந்த அந்த இரத்தம் ஆட்டின் பொய்யான இரத்தம் தேய்க்கப்பட்ட ஆடையை காட்டுகிறார்கள். ஆடையை பார்த்தவுடன் தந்தை பேசுகிறார், ரஹிம் அல்லாஹு திக்மன், அல்லாஹ் அந்த ஓனாய்க்கு ரஹ்மத் செய்யட்டும், அல்லாஹ் அந்த ஓனாய்க்கு ரஹ்மத் செய்யட்டும், அந்த ஓனாய் எனது மகன் யூசுஃபை தான் சாப்பிட்டு இருக்கிறது, அவர் அணிந்திருந்த ஆடையில் ஆடையை கிழிக்கவும் இல்லையே, ஆடையை கிழிக்காமல் யூசுஃபை சாப்பிட்டிருக்கிறது என்பதாக தந்தை விளங்கிக் கொண்டார்கள். இது ஓனாய் சாப்பிட்டதல்ல, சகோதரர்கள் பொய் பேசுகிறார்கள் என்பதை ஹலர்த் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் விளங்கிக் கொண்டார்கள். என்றாலும் ஹலர்த் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைகளை ஒதுக்கவில்லை, ஓரம் கட்டவில்லை, பிள்ளைகளுக்கு புத்தி சொல்கிறார்கள், பிள்ளைகளை அரவணைக்கிறார்கள். இதற்கு பின்னால் ஒரு கட்டம் வருகிறது. இந்த நிகழ்வு நடந்து ஹலர்த் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சகோதரர்கள் பால் கிணற்றில் போட்டார்கள். ஆனால் அல்லாஹ்வின் முடிவு இருந்தது, ஹலர்த் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எகிப்துடைய பொருளாதார அமைச்சராக ஆக வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய முடிவு இருந்தது. இப்பொழுது அங்கே ஹலர்த் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எகிப்தில் பொருளாதார அமைச்சராக ஆகிவிடுகிறார்கள். இந்த கட்டம் எகிப்துடைய நாட்டில் பாரிய ஒரு பஞ்சம் ஏற்படுகிறது, பெரும் பஞ்சம் ஏற்படுகிறது. இப்பொழுது மக்களுக்கு சாப்பிடுவதற்கு உணவு தட்டுப்பாடாக இருக்கிறது. அனைவரும் எகிப்துடைய பொருளாதார அமைச்சரை அணுகுகிறார்கள். இந்த கட்டத்தில் ஹலர்த் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தங்கள் 10 சகோதரரையும் அனுப்பி வைக்கிறார்கள். நீங்கள் எகிப்துடைய அமைச்சர், எகிப்துடைய அமைச்சரிடம் சென்று ஏதாவது பொருள் உதவி கேட்டு வாருங்கள் என்பதாக 10 சகோதரர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் 10 சகோதரர்களை, தனது 10 குழந்தைகளையும் அனுப்பி வைக்கிறார்கள். மேலான தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இப்பொழுது ஹலர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் 10 சகோதரர்களும் எகிப்து நாட்டுக்கு வருகிறார்கள். எகிப்து பொருளாதார அமைச்சரை சந்திக்கிறார்கள். அவர்கள் வருகிறார்கள், வந்த ஹலர்த் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள். ஆனால் தங்கள் சகோதரரை சந்திக்க செல்கிறோம் என்பதாக அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் வருகிறார்கள், எகிப்துடைய அமைச்சரை சந்திக்க வருகிறோம் என்பதாக வருகிறார்கள். வந்து சந்திக்கிறார்கள், 10 சகோதரர்களும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து பேசுகிறார்கள், தங்கள் தேவையை முன்வைக்கிறார்கள். அதுவரைக்கும் அவர்கள் இவர்தான் எனது நாங்கள் கொலை செய்வதற்காக பால் கிணற்றில் தள்ளிவிட்ட எங்கள் சகோதரர் தான் என்பதாக அவர்கள் அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அடையாளம் கண்டுகொள்கிறார்கள். எந்த சகோதரர்கள் என்னை கொல்லும் நோக்கில் பால் கிணற்றில் 12 வருடத்துக்கு முன்னால் போட்டார்களோ அதே சகோதரர்கள் எனக்கு முன்னால் தங்கள் தேவைக்காக கைகட்டி நிற்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்கிறார்கள். என்றாலும் ஹலத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் கூட காட்டிக்கொள்ளவில்லை, நான் உங்கள் சகோதரர்களால் என்பதாக காட்டிக்கொள்ளவில்லை, என்னை கொல்வதற்காக முயற்சித்த சகோதரர்கள் எனது கை முன்னால் நிற்கிறார்கள், அழகாக அனைவரையும் கைது செய்து சிறையில் அடைக்கலாம், சந்தர்ப்பம் இருக்கிறது, அனைவரையும் பழிவாங்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுத்தான், என்றாலும் ஹலத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சகோதரர்களை மன்னித்தார்கள், சகோதரர்கள் செய்த அநியாயத்தை மறந்தார்கள், சகோதரர்களின் குடும்ப உறவை பேணினார்கள். எந்த அளவுக்கு பேணுகிறார்கள் தெரியுமா? 10 பேரை உபசரிக்கிறார்கள், அழகான முறையில் அவர்களை வரவேற்கிறார்கள், அவர்களின் சேவையை பூர்த்தி செய்கிறார்கள். ஹலத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் 10 சகோதரர்களும் நடந்து கொண்ட முறையை பார்த்து அந்த 10 சகோதரர்கள் ஆச்சரியமான ஒரு வார்த்தையை பாவிக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் எனக்கும் உங்களுக்கும் படிப்பினையாக பேசுகிறான். அந்த 10 பேரும் ஒரு கட்டத்தில் சொல்கிறார்கள், அந்த 10 பேரும் ஹலத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து பேசுகிறார்கள், உங்களை போன்ற ஒரு பேர் உபகாரியை, உங்களை போன்ற ஒரு நல்ல உள்ளம் கொண்ட ஒரு உபகாரம் செய்யக்கூடியவரை வாழ்க்கையில் நாங்கள் இதற்கு முன்னால் கண்டதே கிடையாதே என்பதாக பேசுகிறார்கள். உங்களை போன்ற ஒரு பேர் உபகாரியை நாங்கள் வாழ்க்கையில் சந்தித்ததே கிடையாதே என்று பேசும் அளவுக்கு அந்த சகோதரர்களை ஹலர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அரவணைத்தார்கள், ஆதரித்தார்கள், அவர்களுக்கு உபகாரம் செய்தார்கள். மேலானவர்களே, அல்லாஹ் குர்ஆனில் பாடமாக சொல்கிறான், ஹலர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் குடும்ப உறவை, தன்னை கொல்ல வந்த சகோதரர்களையும் எவ்வாறு இணைத்தார்கள், எவ்வாறு அவர்களுக்கு உபகாரம் செய்தார்கள், இதைத்தான் இஸ்லாமிய ஷரியத் எமக்கு போதிக்கிறது. மேலானவர்களே, நபி அவர்களின் இதைத்தான் எமக்கு சொல்லி தந்தார்கள், சில்மன் கதஅ, உன்னை துண்டித்து நடந்தாலும் நீ உனது குடும்பத்தை சேர்ந்து நட. உள்ளத்துக்கு பாரமான விடயம்தான், கஷ்டமான விடயம், குடும்பம் என்னை ஒதுக்கி வாழ்கிறார்களா, ஒதுக்கி வாழக்கூடிய குடும்பத்துடன் சேர்ந்து நட என்பதாக ஷரியத் பேசுகிறது. பாரமான விடயம், ஷரியத்தில் எது எதுவெல்லாம் உள்ளத்துக்கு பாரமானதாக இருக்குமோ அதற்கு அல்லாஹ் பெருமதியான கூலிகளை வைத்திருக்கிறான். மேலான தாய்மார்களே, உள்ளத்துக்கு பாரமான விடயம்தான் குடும்ப உறவை பேணுவதென்பது இந்த சமூகத்தில் இடம்பெறக்கூடிய அதிகமான பிரச்சினைகளின் பின்னணியை பார்ப்போம் என்று சொன்னால், அதில் எனது குடும்பத்தை சேர்ந்த எனது பிரச்சினைக்குரிய பின்னணியாக எனது குடும்பத்தை சேர்ந்த யாராவது ஒருவர் பின்னணியாக இருப்பார் எனக்கூடிய ஒரு கஷப்பான உண்மை சமூகத்தில் இருக்கிறது. மேலானவர்களே, இது இப்போதிருந்தல்ல, நபியவர்களின் காலத்திலிருந்தே குடும்பத்தின் மூலமாக குடும்பத்தார்கள் கஷப்பான சில நிலைமைகளை சந்தித்த வரலாறுகள் ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்றாலும் குடும்பம் என்று வரும் பொழுது அல்லாஹ் விளங்கப்படுத்துகின்றான், குடும்பம் என்று வரும் பொழுது இவ்வாறான பிரச்சனைகள் வரும் தான். மேலானவர்களே, குடும்பம் என்று வரும் பொழுது குடும்பத்தினூடாகப்பட கஷப்பான நிகழ்வுகளை உலக வாழ்க்கையில் சந்திக்க வேண்டிய கட்டம் வரும். என்றாலும் அல்லாஹ் புத்தியாக சொல்கிறான், நபியவர்கள் எமக்கு பாடமாக சொல்லித் தருகிறார்கள், குடும்பத்தார் உன்னை துண்டித்து நடந்தாலும், குடும்பத்தால் உனக்கு கஷப்பான நிகழ்வுகள் ஏற்பட்டாலும் அந்த குடும்பத்தாரை ஒதுக்கி வாழ்வதற்கு ஷரியத்தில் உனக்கு இடம் கிடையாது. அவர்கள் துண்டித்தாலும் நீர் சேர்ந்து நடக்க வேண்டும் என்ற ஒரு கஷப்பான, ஒரு பாரமான ஒரு உண்மையை ஷரியத்தை நமக்கு சொல்லித் தருகிறது. மேலானவர்களே, எனவே இந்த குடும்ப உறவை நாம் சேர்ந்து வாழ்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் மிகவும் உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டும். இந்த குடும்ப உறவுகள் இந்த சமூகத்தில் சிதறி கிடக்கக்கூடிய ஒரு துர்ப்பாக்கியமான சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மேலானவர்களே, நபியவர்கள் ஏராளமான ஹதீஸ்களை சுட்டிக்காட்டுகிறார்கள், குடும்ப உறவை பேணுவதென்பது, எப்பொழுது நாம் குடும்ப உறவை பேணுவோமோ அப்பொழுதுதான் எனது பாவத்துக்குரிய முறையான பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது. குடும்ப உறவை பேணுபவன், நபியவர்கள் மன் கான யுஃமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹர், யார் உண்மையாக அல்லாஹ்வை நம்பி உலகத்தில், அல்லாஹ்வை மர்மையை நம்பி உலகத்தில் வாழ்கிறானோ அப்படியானவன் பல் யஸில் ரஹிமா, அல்லாஹ்வில் நம்பிக்கை இருக்கிறதா, நான் மர்மையில் மர்மையின் கட்டங்களை சந்திக்க வேண்டும் என்ற நம்பிக்கை உள்ளத்தில் இருக்கிறதா, இப்படியான மனிதன் பல்யத்தில் ரஹ்மா, குடும்ப உறவை சேர்ந்து நடக்கட்டும் என்பதாக நபியவர்கள் சொன்னார்கள். புகாரி ஷரீஃபுடைய ரிவாயத்தாக இருக்கிறது. மேலானவர்களே, எனவே அல்லாஹ் ஈமானின் அடையாளமாக குடும்ப உறவை சேர்ந்து நடப்பதை அல்லாஹ் பேசுகிறான். இன்று எத்தனையோ தாய்க்கும் தந்தைக்கும் மத்தியில் பிரச்சினை, பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் மத்தியில் பிரச்சினை, இன்று எத்தனையோ சகோதரர்கள் நீதிமன்றத்தில் வழக்கில் இருக்கிறார்கள். சிறு சிறு பிரச்சினைக்காக குடும்ப உறவுகள் சிதறடிக்கப்படக்கூடிய, இன்றைய குடும்பங்கள் மிகவும் மோசமான நிலையில் தள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு துர்ப்பாக்கியமான கட்டத்தில் காலத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மேலானவர்களே, என்றாலும் நாம் அந்த குடும்பத்தால் வரக்கூடிய கஷப்புகளை நாம் விழுங்கிக் கொள்வோம், குடும்ப உறவுகளை பேணுவதற்கு நாம் முயற்சி எடுப்போம். மேலானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரி ஷரீஃபுடைய மற்றொரு அறிவிப்பில் சொல்லி காட்டினார்கள், யார் யார் உலகத்தில் நீண்ட காலம் வாழ்வதற்கு விரும்புகிறாரோ, உலகத்தில் யார் நீண்ட காலம் வாழ வேண்டும் என விரும்புகிறாரோ, வயும் யார் உலகத்தில் நீண்ட காலம் வாழ வேண்டும் என விரும்புகிறாரோ, அதே கட்டம் அவரது உலக வாழ்க்கையில் நிம்மதியான வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என, உலக வாழ்க்கையில் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ் பரக்க செய்ய வேண்டும் என, ரிஸ்கில் அபிவிருத்தி கிடைக்க வேண்டும் என யார் விரும்புகிறாரோ, இரண்டு கட்டத்தை நபி முன்வைக்கிறார்கள். உலகத்தில் நீண்ட கால வாழ வேண்டும் என யார் விரும்புகிறாரோ, அதே கட்டம் உலகத்தில் யார் நிம்மதியாக ரிஸ்கில் அபிவிருத்தியுடன் வாழ வேண்டும் என யார் விரும்புகிறாரோ, அவர் குடும்ப உறவை சேர்ந்து நடக்கட்டும் என்பதாக நபி இவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எனவே குடும்ப உறவை சேர்ந்து நடப்பது எனது ஆயுள் அதிகரிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. குடும்ப உறவை சேர்ந்து நடப்பது அது எனது ரிஸ்கில் அபிவிருத்தி உண்டாகுவதற்கு காரணமாக இருக்கிறது. குடும்ப உறவை சேர்ந்து நடப்பது என்பது ஈமானின் அடையாளமாக இருக்கிறது. மேலானவர்களே, அந்த ரீதியில் நாம் குடும்ப உறவை சேர்ந்து நடப்பதற்கு நாம் உள்ளத்தில் உறுதி கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் புத்திசாலிகளை பட்டியலிடுகிறான், அல்லாஹ் குர்ஆனில் புத்திசாலிகளை பற்றி பேசுகிறான். மேலானவர்களே, உலக வாழ்க்கையில் எம்மிடம் புத்திசாலிகளை பற்றி பேசினால் கேட்டால் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்து சொல்வோம். நல்ல படித்த மனிதர்களை ஒரு கூட்டம் சொல்லுவார்கள் புத்திசாலிகள் என்பதாக, நல்ல ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களை சில கூட்டம் சொல்லுவார்கள் புத்திசாலிகள் என்பதாக, நன்றாக சொத்துக்களை உலகத்தில் சேர்த்துக் கொண்டவர்களை புத்திசாலிகள் என்பதாக சில மக்கள் பேசுவார்கள், நல்ல முறையில் பிள்ளைகளை வளர்த்து விட்டவர்களை பார்த்து சில மக்கள் புத்திசாலிகள் என்பதாக பேசுவார்கள். அதே போன்றுதான் அல்லாஹ்வும் குர்ஆனில் புத்திசாலிகளை பற்றி பேசுகிறான். மேலான தாய்மார்களே, அல்லாஹ் குர்ஆனில் புத்திசாலிகளை பற்றி பேசுகிறான். அல்லாஹ் எப்படி பேசுகிறான் தெரியுமா? அல்லாஹ் புத்திசாலிகளை பற்றி பேசும் பொழுது அஃமை யஅலம் அன்னமா உன்ஸில இலைக மின் ரப்பிகல் ஹக் கமன் ஹுவா அஅமா இன்னமா யதஸக்கர் உலுல் அல்பாப். அல்லாஹ் உலுல் அல்பாப் என்பதாக புத்திசாலிகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். யார் புத்திசாலிகள் தெரியுமா? அல்லதீன யூஃபூன பிஅஹ்தில்லாஹி வலா யன்குதூன மீதாம் வல்லதீன யஸ்லூன மா அமரல்லாஹு பிஹி அய்யூஸல். அல்லாஹ் புத்திசாலிகளை பட்டியலிடும்போது அல்லாஹ் சொல்லுகிறான் வல்லதீன யஸ்லூன மா அமரல்லாஹு பிஹி அய்யூஸல். அல்லாஹ் எந்த குடும்ப உறவை சேர்ந்து நடக்கும்படி உலகத்தில் கட்டளையிட்டிருக்கிறானோ அந்த குடும்ப உறவை யாரெல்லாம் உலகத்தில் சேர்ந்து நடப்பார்களோ இவர்கள் புத்திசாலிகள் என்பதாக அல்லாஹ் பேசுகிறான். மேலானவர்களே, எனவே நாம் குடும்ப உறவை சேர்ந்து நடப்போமா, அல்லாஹ்வின் பார்வையில் புத்திசாலிகளாக நாம் மாறிவிடலாம். அல்லாஹ் புத்திசாலிகளை பற்றி பேசும் பொழுது உலக வாழ்க்கையில் குடும்ப உறவை சேர்ந்து நடப்பார்கள், சொந்தத்தை ஆதரித்து நடப்பார்கள், பந்தத்தையும் ஆதரித்து நடப்பார்கள், குடும்ப உறவை பலமாக பற்றி பிடித்துக் கொள்வார்கள், இவர்கள் புத்திசாலிகள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். எனவே மேலானவர்களே, அல்லாஹ்வின் பார்வையில் புத்திசாலிகளான மாறுவதற்கு முயற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும். அதே கட்டம் அல்லாஹ் குர்ஆனில் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் சில மக்களை சபிக்கிறான். மேலானவர்களே, உள்ளத்தில் உறுதியாக நிதானமாக சிந்திப்போம். ரம்புனிதர் அல்லாஹ் சபிப்பதை விரும்பாதவன், அல்லாஹ் லானத் செய்வதை விரும்பாதவன், அல்லாஹ் லானத் செய்வதை அடியார்களுக்கு அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உலகத்தில் இரக்கமாக அனுப்பப்பட்ட நபிவர்கள், தனக்காக துன்யாவுடைய காரியங்களுக்காக நபிவர்கள் உலகத்தில் யாரையும் சபித்த வரலாறே கிடையாது. என்றாலும் அல்லாஹ் சபிப்பதை விரும்பாத அல்லாஹ் சில பாவங்கள் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் சபிக்கிறான், சில பாவத்தில் ஈடுபடக்கூடியவர்களை அல்லாஹ் சபிக்கிறான். அதில் ஒன்றாகத்தான் நான் ஆரம்பமாக ஓதிய வசனத்தில் அல்லதீன யன்குதூன அஹ்தல்லாஹி மின் பஅதி மீதாகை வயக்தவுன மா அமரல்லாஹு பிஹி அய்யூஸல். எந்த குடும்ப உறவை சேர்ந்து நடக்கும்படி நாங்கள் ஏவி இருக்கிறோமோ இந்த குடும்ப உறவை, இந்த சொந்த பந்தை, இந்த இரத்த பந்த உறவுகளை யாரெல்லாம் உலகத்தில் துண்டித்து நடப்பார்களோ உலாஇக லஹுமுல் லஅனா, அவர்களுக்கு சாபம் உண்டாவதாக என்பதாக அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் சபிக்கிறான் சகோதரர்களே, அல்லாஹ் சபிக்கிறான் தாய்மார்களே, அல்லாஹ் சாபமிடுகிறான். எதற்காக சாபமிடுகிறான்? விபச்சாரம் செய்ததற்காக அல்ல, கொலை செய்ததற்காக அல்ல, எந்த குடும்ப உறவை சேர்ந்து நடப்பதற்கு அல்லாஹ் ஏவி இருக்கிறானோ அந்த குடும்ப உறவை உலகத்தில் யாரெல்லாம் துண்டித்து நடப்பார்களோ உலாஇக லஹுமுல் லஅனா வலஹும் சூஉத்தார், அவர்களுக்கு சாபம் உண்டாவதாக அவர்களின் முடிவு கெட்ட முடிவாகத்தான் இருக்கும் என்பதாக அல்லாஹ் பேசுகிறார். மேலானவர்களே, எனவே உள்ளத்தில் எடுப்போம், உள்ளத்தில் எடுப்போம். குடும்ப உறவை கசப்பாக இருந்தாலும் சகித்துக் கொண்டு குடும்பங்களை சேர்ந்து நடக்கக்கூடிய ஒரு மாதம் தான் ரமலானுடைய மாதமாக இருக்கிறது. மேலானவர்களே, ரமலானை அல்லாஹ் சந்தர்ப்பமாக தந்து இருக்கிறான், எனது வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய, எனது வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய, நான் அல்லாஹ்வின் நெருக்கத்தை அடைந்து கொள்ளக்கூடிய, நான் சொர்க்கத்துக்கு தகுதியானவனாக மாறிக்கொள்ளக்கூடிய, நானும் குடும்பமும் நிம்மதியாக சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அமல்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹ் ரமலானை தந்திருக்கிறான். மேலான தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் அந்த ரமலானை பாக்கியமாக எடுப்போம். குடும்ப உறவை சேர்ந்து நடப்பதற்கு நாம் முன்வருவோம். ஒதுக்கிய தூர சொந்தங்களை, எனது தூர சொந்தங்களை எனது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம். இந்த சமூகத்தில் எத்தனை குழந்தைகள் பிறக்கிறார்கள், ஆனால் குடும்பத்தார், குடும்ப நெருங்கிய குடும்பத்தாரை கூட அறிமுகம் இல்லாத குழந்தைகள் சமூகத்தில் வளர்ந்திருக்கிறார்கள். என்ன காரணம்? குடும்பத்தை நாமும் சேர்ந்து நடப்பதல்ல, பிள்ளைகளுக்கு குடும்ப உறவை பற்றி சொல்லிக் கொடுப்பதும் கிடையாது. இன்னார் எனது குடும்பத்தார் எந்த குடும்ப உறவுகளை அறிமுகப்படுத்துவது, அது இஸ்லாத்தில் மேலான ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. நபி அவர்கள் குடும்ப உறவுகளை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள், குடும்பத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு நபி அவர்கள் பேசினார்கள் தெரியுமா? ஆச்சரியமான ஒரு ஹதீஸை சொல்லுகிறேன். மேலான தாய்மார்களே, சகோதரர்களே, நபி அவர்கள் குடும்ப உறவை பேணியது போன்று பந்தத்தையும் நபி அவர்கள் பேணியிருக்கிறார்கள், திருமண பந்தத்தையும் பேணியிருக்கிறார்கள். முஸ்லிம் ஷரீஃபில் வரக்கூடிய ரிவாயத் ஹலர் அபூதர் ரிஃபாரு ரதியல்லாஹு அந்த ஹதீஸை அறிவிப்பு செய்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களின் வடமை இருந்தது. சில கட்டங்களில் நபியவர்கள் பின்னால் நடக்க நிகழ இருக்கக்கூடிய சம்பவங்களை சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். அல்லாஹ் வஹியின் மூலமாக நபியவர்களுக்கு அறிவித்துக் கொடுப்பான் பின்னால் இடம்பெறக்கூடிய நிகழ்வுகளை, கயாமத்துடைய அடையாளங்கள், மௌத்துக்கு பின்னால் இடம்பெறக்கூடிய நிகழ்வுகள். இதையெல்லாம் இவ்வாறு பின்னால் இடம்பெறக்கூடிய நிகழ்வுகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு அவ்வப்போது அறிவித்துக் கொடுப்பார்கள். அதே போன்றுதான் ஒரு கட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியில் சஹாபாக்களுடன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இன்னக்கும் சதஃபஹூன மிஸ்ர். ஆச்சரியமான ஒரு உறவு முறையை நபி சுட்டி காட்டுகிறார்கள். எப்படி நபியவர்கள், நபியவர்களும் அல்லாஹ்வும் குடும்ப உறவை, தான் பிறப்பின் மூலமாக ஏற்பட்ட குடும்ப உறவை சொந்தத்தை சேர்ந்து நடப்பதற்கு வலியுறுத்தினார்களோ, அதே கட்ட நபியவர்கள் இந்த ஹதீஸில் பந்தத்தை, திருமண உறவை பலப்படுத்திக் கொள்ளக்கூடிய, அந்த பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கு நபியவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். அதில் ஒன்றாகத்தான் சஹாபாக்களிடம் நபியவர்கள் பேசுகிறார்கள், இன்னக்கும் சதஃபஹூன மிஸ்ர். ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் நீங்கள் எகிப்து நாட்டை வெற்றி கொள்வீர்கள். நபியவர்கள் மதீனாவில் இருந்து கொண்டு பேசுகிறார்கள், சஹாபாக்களுக்கு முன்னால் இருந்து கொண்டு பேசுகிறார்கள். சஹாபாக்களே, ஒரு கட்டம் வரும், நீங்கள் எகிப்தை வெற்றி கொள்வீர்கள், மிஸ்ர் நாட்டை வெற்றி கொள்வீர்கள். அந்த எகிப்திலே ஒரு கிராமம், ஒரு நகரம் இருக்கிறது, யுகாலு லஹா அல் கைராத், கைராத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கிராமம் அங்கே இருக்கிறது. அந்த எகிப்துடைய நாட்டில் கைராத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நகரம் இருக்கிறது. நபி பேசுகிறார்கள், நபி பேசுகிறார்கள், எகிப்தை வெற்றி கொள்வீர்கள். அந்த வெற்றி கொள்ளக்கூடிய கட்டத்தில், எகிப்து நாடு உங்கள் கையில் கிடைக்கக்கூடிய கட்டத்தில், அந்த எகிப்தில் தான் ஒரு கிராமம் இருக்கிறது, கைராத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடம், நகர் கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்துக்கு நீங்கள் சென்றால், அந்த கிராமத்துக்கு நீங்கள் சென்றால், ஃபஅஹ்ஸினு இலா அஹ்லிஹா, அந்த கிராம மக்களுடன் நீங்கள் அழகான முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்பதாக பேசுகிறார்கள். அழகான முறையில் நடந்து கொள்ளுங்கள், இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள், பண்பாக நடந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு நபி சொன்னார்கள். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஃபஇன்ன லஹா ரஹ்மன் வ ஸிலதன், அங்கே ரஹ்மன் வ திம்மதன், அங்கே எனக்கென ஒரு சொந்தமும் இருக்கிறது, அங்கே எனக்கென ஒரு பந்தமும் இருக்கிறது என்பதாக சொன்னார்கள். நம்ம என்ன பேசுகிறார்கள் தெரியுமா? நீங்கள் அந்த மக்களை, அந்த எகிப்தை வெற்றி கொண்டு அந்த கிராமத்துக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தால், அந்த கிராமவாசிகளுடன் அழகான முறையில் நடந்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? அந்த கிராமத்தில் எனக்கென ஒரு சொந்தமும் இருக்கிறது, அங்கே எனக்கென ஒரு பந்தமும் இருக்கிறது. மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, பல மாக்கள் எழுதுகிறார்கள், நபியவர்களுக்கு அங்கே இருந்த சொந்தம் என்ன தெரியுமா? நபியவர்களுடைய 33வது பரம்பரையில் வரக்கூடிய, நபியவர்களின் 33வது சந்ததியில் வரக்கூடிய, நபியவர்களுடைய 33வது பாட்டனாராகிய பாட்டனாராகிய ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தாய் ஹதரத் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த நகரம்தான் அந்த கைராத்தாக இருக்கிறது. நபி அவர்களின் 33வது பரம்பரையில் வந்த தனது தாயாகிய ஹதரத் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த கிராமம் தான் அந்த கைராத். அதனால் நபி அவர்கள் நேற்று முன்னால் வந்த குடும்பத்தை பற்றி அங்கே பேசவில்லை, எனக்கு முன்னால் வந்த எனது தந்தையின் சகோதர சகோதரிகளை பேசவில்லை, அல்லது எனது தந்தையின் தாயின் குடும்பத்தை பற்றி பேசவில்லை. நபி 33வது பரம்பரைக்கு அப்பால் பேசுகிறார்கள். 33வது பரம்பரையாகிய அந்த குடும்ப உறவை நபி அவர்கள் இங்கே சேர்ந்து நடப்பதற்கு சஹாபாக்களுக்கு வலியுறுத்துகிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? 33வது பரம்பரையில் வந்த எனது தாய் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த ஊர் தான் அந்த கைராத்தாக இருக்கிறது என்பதாக குடும்ப உறவை பேசிவிட்டு திருமண பந்தத்தை பற்றி பேசுகிறார்கள். எனக்கு அங்கே ஒரு திருமண பந்தம் இருக்கிறது, அது என்ன தெரியுமா? நபியவர்களுக்கு கிடைத்த 7 குழந்தைகளில் 3 ஆண் மக்களும் 4 பெண் மக்களும் பிறக்கிறார்கள். அதில் ஒரு மகன் இப்ராஹிம் என்று சொல்லப்படக்கூடிய மகன் நபி அவர்களுக்கு ஒரு அடிமை பெண்ணின் மூலமாக கிடைக்கிறார்கள். மாரியத்தில் குபுத்தியா என்று சொல்லப்படக்கூடிய அந்த அடிமை பெண்ணின் மூலமாக கிடைக்கிறார்கள். இந்த பெண் இது ஒரு திருமண பந்தமாக அடிமைத்துவத்தின் மூலமாக நபியவர்கள் உடலுறவின் மூலமாக ஒரு பிள்ளை கிடைக்கிறது. எனவே அந்த மாரியத்தில் குபுத்தியா ரலியல்லாஹு அன்ஹா இவர்கள் பிறந்த நகரம்தான், பிறந்த கிராமம்தான் அந்த கைராத் என்பதாக வடமாக்கள் பேசியிருக்கிறார்கள். மேலானவர்களே, எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குடும்ப உறவையும் சேர்ந்திருக்கிறார்கள். சேர்ந்து நடந்தது மாத்திரமல்ல, சஹாபாக்களுக்கு சேர்ந்து நடப்பதற்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். திருமண பந்தத்தையும் சேர்ந்து நடப்பதற்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். எனவே மேலான தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சொற்ப ஒரு கால வாழ்க்கையை தந்திருக்கிறான். அல்லாஹ் உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் எனக்கென 2 குடும்ப உறவை தந்திருக்கிறார். புறத்தின் ரீதியில் ஏற்பட்ட சொந்தமும் இருக்கிறது, திருமண பந்தத்தின் மூலம் ஏற்பட்ட குடும்ப உறவும் இருக்கிறது. இன்று எத்தனையோ பேர் எனது மனைவியை கையில் எடுத்ததன் பிரகாரம் மனைவியின் குடும்பத்தை ஒதுக்கக்கூடிய அப்படியான காலத்தில் வாழக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். அதே கட்டம் திருமணம் முடித்து விட்டோமா என சொந்த இரத்த பந்தை துண்டித்து வாழக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இரண்டையும் ஷரீஅத் வெறுக்கிறது. மேலானவர்களே, திருமணம் முடித்து மனைவியை கையில் எடுக்கின்றோமா, மனைவியின் குடும்பத்தையும் நான் ஆதரிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. திருமணம் முடித்து விட்டேனா நான் பிறந்து வளர்ந்த எனது குடும்பத்தை மறந்து விடுவதற்கு ஷரீஅத் எனக்கு அனுமதிக்கவில்லை. எனது குடும்பத்தை பிறப்பின் மூலம் ஏற்பட்ட உறவுகளை சேர்ந்து நடப்பதற்கு வலியுறுத்துகிறது. அதை கட்ட மேலானவர்களே, அல்லாஹ் தந்த ரமலானை அதற்காக நாம் ஒரு சந்தர்ப்பமாக எடுப்போம். எனது வாழ்க்கையில் குடும்ப உறவை சேர்ந்து நடப்பதன் மூலமாக மௌத்துக்குரிய தயாரிப்பின் ஒரு அங்கமாக குடும்ப உறவை சேர்ந்து நடப்பதை நாம் உள்ளத்தில் எடுத்துக் கொள்வோம். இந்த வரக்கூடிய பெருநாளை, இந்த ரமலானை எனது வசதிகளை சதக்காக்கள் அதிகமாக கொடுப்பதன் மூலமாக, குறிப்பாக குடும்பத்தில் உள்ள ஏழைகளுக்கு சதக்காக்கள் கொடுப்பதன் மூலமாக குடும்ப உறவை சேர்வோம். பெருநாள் தினங்களில் எனது விடுபட்ட குடும்ப உறவுகளை சந்தோஷமாக போய் உறவுகளை பலப்படுத்திக் கொள்வதற்காக நாம் முயற்சி எடுத்துக் கொள்வோம். அதை கட்ட மேலானவர்களே, எனது அண்டை வீட்டார்களாகிய பக்கத்து வீட்டார்கள் இருக்கிறார்கள், அண்டை வீட்டார்கள் இருக்கிறார்கள், குடும்ப உறவு இருக்கிறது. அதே கட்டம் எனது அண்டை வீடு இருக்கிறது, எனது குடும்பத்தார் இல்லாத அண்டை வீட்டார்கள் இருக்கலாம், எனது வீட்டுக்கு அருகாமையில் எனது அண்டை வீட்டார்கள் இருக்கலாம், இவர்கள் எனது குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அல்லாதவர்களாக இருக்கலாம், இவர்களுக்கும் நான் செய்ய வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. ஷரீஅத் அதையும் மிக தெளிவாக பேசியிருக்கிறது. மேலானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டம் கட்டமாக குடும்ப உறவை தெளிவுபடுத்தி பேசியிருக்கிறார்கள். அதே கட்டம் அண்டை வீட்டாருடன் நான் எனக்குரிய உரிமையை பேசியிருக்கிறார்கள். ஒரு கட்டம் எந்த அளவுக்கு பேசினார்கள் தெரியுமா? முஆவியத் இப்னு முஆவியா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி, தபரானி ஷரீஃபில் வரக்கூடிய ரிவாயத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்கிறார்கள், மா ஹக்குல் லிஜாரி, எனது அண்டை வீட்டாருக்கு நான் செய்யக்கூடிய உரிமை என்ன யா ரசூலல்லாஹ் என்பதாக கேட்கிறார்கள். எனது பக்கத்து வீட்டாருக்கு, அண்டை வீட்டாருக்கு நான் என்ன செய்ய வேண்டும், எனக்குள்ள உரிமை என்ன, நான் அவருடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு 8 விடயங்களை அந்த ஹதீஸில் சுட்டிக்காட்டினார்கள். 8 விடயங்களை செய்யும்படி சுட்டிக்காட்டினார்கள். முதலாவது சொன்னார்கள், இதா மரிப, அவர் நோயுற்று விட்டாரா, உனது அண்டை வீட்டார் சுகமில்லாமல் இருக்கிறாரா, நோயாளியாக இருக்கிறாரா, அவரை நீ நோய் விசாரிக்க வேண்டும், அவரை நீ நோய் விசாரிக்க செல்ல வேண்டும். இரண்டாவதாக பேசுகிறார்கள், அவர் வஃபாத்தாகி விட்டார்கா, நீ அவரின் ஜனாதாவை பின்தொடர்ந்து செல்ல வேண்டும். ஜனாதா தொழுகையில் கலந்து கொள்வதல்ல, நீ ஜனாதா எப்பொழுது உனது அண்டை வீட்டாரின் வீட்டிலிருந்து ஜனாதா உயர்த்தப்படுகிறதோ உயர்த்தப்படக்கூடிய நேரத்திலிருந்தே நீ பின்னால் சென்று விட வேண்டும். சொன்னார்கள், நீ முதலாவது அவர் நோய் விசாரிப்பது அண்டை வீட்டாருக்கு நீ செய்ய வேண்டிய கடப்பாடு. அதே கட்டம் அவர் வஃபாத்தாகி விடுகிறாரா, அண்டை வீட்டாரில் யாராவது வஃபாத்தாகி விட்டார்களா, அவர்களின் ஜனாதாவை நீ பின்துயர்ந்து செல்ல வேண்டும். அதே போன்றுதான் அண்டை வீட்டார் உன்னிடம் கடன் கேட்டு வந்தால் அவர்களுக்கு நீ கடன் கொடுக்க வேண்டும். நாலாவது கட்டம், கடன் கேட்கவில்லை, அவர்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் என உனக்கு விளங்குகிறது, அந்த கட்டத்தில் நீ அவர்களின் கஷ்டத்தை துடைக்க வேண்டும், அவர்களுக்கு அவர்களின் கஷ்டத்தில் நீ கை கொடுக்க வேண்டும் என்பதாக பேசினார்கள், கை கொடுக்க வேண்டும் என்பதாக பேசுகிறார்கள். அதே போன்றுதான் உனது அண்டை வீட்டாருக்கு ஏதாவது நனவு நடைபெற்று விடுகிறதா, ஏதாவது நல்ல காரியம், ஏதாவது சந்தோஷமான விடயம் உனது அண்டை வீட்டாருக்கு ஏற்பட்டு விடுகிறதா, நீ அவருக்கு போய் நன்மாராயம் சொல்ல வேண்டும். ஒரு சந்தோஷமான நிகழ்வு பக்கத்து வீட்டாருக்கு இடம்பெறுகிறதா, உனக்குள்ள உரிமை என்ன தெரியுமா, அதை பார்த்து நீ பொறாமைப்படுவதல்ல, அவனது சந்தோஷத்தில் நீ பங்கெடுக்க வேண்டும். நீ அவருக்கு போய் அவர் சந்தோஷத்தில் கலந்து கொண்டு அவருக்கு நீ வாழ்த்து தெரிவிக்க வேண்டும், பஷாரத் சொல்ல வேண்டும். ஒரு அண்டை வீட்டாரின் மகன் அழகான முறையில் பரீட்சையில் சித்தி பெற்று விட்டாரா, ஓயலில் சித்தி பெற்று விட்டாரா, அல்லது பரீட்சையில் அழகான முறையில் சித்தி பெற்று விட்டாரா, அல்லது அண்டை வீட்டாருக்கு குழந்தை கிடைத்து விட்டதா, இவ்வாறான சந்தோஷமான நிகழ்வுகளில் நீ அவருக்கு போய் அவருக்கு நீ பஷாரத் செய்ய வேண்டும், அவருக்கு வாழ்த்து தெரிவிக்க வேண்டும். அதே கட்டம், அண்டை வீட்டானுக்கு ஏதாவது சுக்கமான நிகழ்வுகள் ஏற்பட்டு விட்டதா, நீ அவருக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். கஷ்டமான கட்டம் வந்து விட்டதா, ஏதாவது முசீபத் நிகழ்ந்து விட்டதா, ஏதாவது மோசமான நிலைகள் வந்து விட்டதா, சுவர் இடிந்து விழுந்து விட்டதா, அல்லது ஏதாவது கவலைக்குரிய விடயம் நிகழ்ந்து விட்டதா, அவரது தொழிலில் நஷ்டம் உண்டாகி விட்டதா, இந்த கட்டத்தில் நீ அவருக்கு போய் ஆறுதல் சொல்ல வேண்டும். ஆறாவதாக சொல்லிவிட்டு அதற்கு பின்னால் இரண்டு விடயத்தை நபி சொன்னார்கள், முஆவியாவே நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். நபி சொன்னார்கள், அதற்கு அடுத்த கட்டமாக நீ உனது பக்கத்து வீட்டாருக்கு செய்ய வேண்டிய உனக்குரிய கடப்பாடு என்ன தெரியுமா, அவரது வீட்டை விட உனது வீட்டை நீ உயரமாக கட்டக்கூடாது. ஷரீஅத் எங்கே பேசுகிறது மேலானவர்களே, அண்டை வீட்டாருக்கு நான் செய்யக்கூடிய உரிமையை நபி அவர்கள் எங்கே தெளிவுபடுத்துகிறார்கள் தெரியுமா, நீ அண்டை வீட்டாரின் வீட்டை விட உனது வீட்டை உயரமாக கட்டிவிடக் கூடாது. அனுமதியுடன் கட்டுவதற்கு ஷரீஅத்தில் அனுமதி இருக்கிறது என்றாலும் அனுமதி இல்லாமல் உனது வீட்டை உயர்த்துவதற்கு ஷரீஅத்தில் அனுமதி கிடையாது. ஏன் தெரியுமா, உனது பக்கத்து வீட்டாருக்கு சென்று விடக்கூடிய காற்று அது உனது வீடு தடையாக இருந்துவிடும். உனது அண்டை வீட்டாருக்கு செல்லவிருக்கக்கூடிய அந்த காற்றை நீ வீட்டை உயரமாக கட்டிவிட்டால் அந்த வீடு அவருக்கு சென்றடையக்கூடிய காற்றுக்கு தடையாக அமைந்துவிடும் அல்லவா. அதனால் நீ அவரின் அனுமதி இல்லாமல் உனது வீட்டை உயரமாக கட்டுவதற்கும் அனுமதி கிடையாது என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, அடுத்ததாக சொன்னார்கள், உனது வீட்டில் சமைக்கக்கூடிய பாத்திரத்தின் வாசனையை வாடையை அண்டை வீட்டாருக்கு நீ மறைத்துக் கொள். அந்த வாசனையை நுகர்ந்து அவர்கள் உள்ளத்தில் கவலை கொண்டு விடக் கூடாது. உனக்கு வாசனையை தடுத்துக் கொள்ள முடியவில்லையா, நீ வாசனையை தடுத்துக் கொள்ள வேண்டும். உனக்கு விசேஷமான விதவிதமான சமையல்கள் வீட்டில் சமைக்கின்றாயா, அந்த வாசனை அண்டை வீட்டாருக்கு செல்வதை விட்டு தடுத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு கட்டம் அனுமதி இருக்கிறது, அப்படி நீ செய்யக்கூடிய உணவில் அண்டை வீட்டாருக்கும் ஒரு பங்கை ஒதுக்குவீர் என்று சொன்னால் அந்த வாசனை அண்டை வீட்டாரை சென்று அடைவதில் குற்றம் கிடையாது என்பதாக பேசினார்கள். எனவே மேலானவர்களே, நிதானமாக சிந்திப்போம். அல்லாஹ்வுக்குரிய ஹக்குகளை குர்ஆனில் பேசுகிறான், நாம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடப்பாடுகளை பேசுகிறான். அதே கட்டம் 175 வீதத்துக்கு மேலாக அல்லாஹ் ஷரீஅத்தில் முக்கா பங்குக்கு மேலாக அல்லாஹ் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடப்பாடுகளை உரிமைகளை பற்றி பேசுகிறான். குடும்பத்தை பற்றி பேசிய அல்லாஹ் அண்டை வீட்டாரையும் அல்லாஹ் மறக்கவில்லை, அவர்களுக்கும் நான் செய்ய வேண்டிய ஹக்கு இருக்கிறது. மேலானவர்களே, எந்த அளவுக்கு நபி அவர்கள் பேசுகிறார்கள் என்று சொன்னால், ஹலரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் மிஷ்கா ஷரீஃபிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு கட்டத்தில் ஹலரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அண்டை வீட்டாருடன் நடந்து கொள்ள வேண்டிய கடப்பாடுகளை ஹலரத் ஜிப்ரீல் நபியவர்களுக்கு புத்தியாக சொல்லிக் கொடுக்கிறார்கள். நபியவர்களுக்கு ஹலர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து உபதேசம் செய்கிறார்கள், புத்தி சொல்கிறார்கள், என்ன சொல்கிறார்கள், அண்டை வீட்டாருடன் நடந்து கொள்ள வேண்டிய முறையை தெளிவுபடுத்துகிறார்கள். எந்த அளவுக்கு தெளிவுபடுத்தினார்கள் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் பயந்து விட்டேன், ஹலரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நான் வஃபாத்தாகி விட்டால் எனது அனந்தர சொத்தில் அண்டை வீட்டாருக்கும் பங்கு இருக்கிறது என்று சொல்லி விடுவார்களோ என்று சொல்லும் அளவுக்கு நான் பயந்து விட்டேன் என்பதாக சொன்னார்கள். நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்து உலகத்தில் சேமித்து வைத்த சொத்தில் நான் வஃபாத்தாகி விட்டால் அந்த சொத்தில் எனது பக்கத்து வீட்டாருக்கும் பங்கு கொடுக்க வேண்டும் என்பதாக ஜிப்ரீல் சொல்லி விடுவாரோ என்று நான் பயப்படும் அளவுக்கு அண்டை வீட்டாரின் உரிமையை ஹலர் ஜிப்ரீல் அல்லாவிடம் இருந்து எடுத்து வந்து எனக்கு சொல்லி தந்தார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். மேலானவர்களே, அதே கட்டம், அதே போன்றுதான் நபி அவர்கள் சஹாபாக்களின் சமூகத்தில் இருந்து கொண்டு ஒரு கட்டம் சொன்னார்கள், மூன்று விடத்தம் சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், ஒருவன் ஒரு முஃமினாக ஆக முடியாது. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், ஒருவன் ஈமான்தாரியாக ஆக முடியாது. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், ஒரு மனிதன் முஃமினாக மாட்டான் என்பதாக நபி மூன்று விடத்தம் சொன்ன போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், மன் யார சூழல்லா, யார சூழல்லா, அந்த மனிதன் யார், யார் முஃமினாக ஆக மாட்டான் என்பதாக சொன்ன போது நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு விளங்கப்படுத்துகிறார்கள், மல்லம் யஃமன் ஜாருஹு பவாஇகஹு, எவனுடைய தீங்கை அண்டை விட்டார் அச்சம் தீர்ந்திருக்கவில்லையோ, எவனது அண்டை விட்டார் இவனது கெடுதியை விட்டும் அச்சம் தீர்ந்திருக்கவில்லையோ, இப்படியானவன் இவன் இருப்பதால் அண்டை வீட்டார் இவனின் கெடுதியால் பயப்படுகிறார்களா, இவனது முரட்டுத்தனத்தால், இவனது நடவடிக்கையால், இவனது முன்கோபத்தினால், இவனது சண்டை தன்மையினால், இவன் குடும்பத்தை ஒதுக்குவதனால், அண்டை வீட்டார்களுக்கு அநியாயம் செய்வதனால், எந்த அண்டை வீட்டார்கள் எந்த எந்த அண்டை வீட்டானின் மூலமாக எந்த அண்டை வீட்டான் பயப்படுகிறானோ அந்த அண்டை வீட்டான் அவன் ஒரு காலமும் முஃமினாக ஆக முடியாது என்பதாக பேசினார்கள். மேலானவர்களே, நான் வாழ்வது எனது அண்டை வீட்டானுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது, நான் வாழ்வது எனது அண்டை வீட்டானுக்கு நிம்மதியை அளிக்கக்கூடிய ஒரு உண்மையான முஃமீன்களாக நாங்கள் உலகத்தில் வாழ்வதற்குத்தான் ஷரீஅத் எமக்கு வழிகாட்டுகிறது. அவர்களின் துக்கத்தில் பங்கெடுக்க வேண்டும், அவர்களின் நல்ல விஷயங்களில் நாம் கலந்து கொள்ள வேண்டும். மேலானவர்களே, அதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு கட்டத்தில் ஒரு சஹாபி வந்து சொல்கிறார்கள், யார ரசூலல்லாஹ், ஒரு பெண்மணி இருக்கிறார்கள், அதிகமாக சுன்னத்தான நோன்புகள் நோக்கிறார்கள், அதிகமான சுன்னத்தான தொழுகைகள் தொழுகிறார்கள், அதிகமாக சதக்கா கொடுக்கிறார்கள் யார ரசூலல்லாஹ், ஆனால் அந்த பெண்மணி தனது அண்டை வீட்டாருக்கு அநியாயம் செய்கிறார்கள் என்பதாக சொல்கிறார்கள். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுவிட்டு சொல்கிறார்கள், தொழுவது என்பது எவ்வளவு முக்கியமான இபாதத், இஸ்லாத்தில் எவ்வளவு உயர்ந்த வணக்கம், நோன்பு என்பது நபி அவர்கள் எந்த அளவுக்கு ஆர்வப்படுத்திய வணக்கம், சதக்கா என்பது எவ்வளவு மேலான வணக்கம். நபி அவர்கள் கேட்டுவிட்டு இவ்வளவு பெரும் வணக்கத்தை அந்த பெண்மணி செய்கிறார்கள் என்றாலும் அந்த பெண்மணி அண்டை வீட்டாருக்கு நோவினை செய்கிறார்கள் என்பதாக சொன்ன பொழுது நபி அவர்கள் கேட்டுவிட்டு அந்த சஹாபிக்கு சொன்னார்கள், அந்த பெண்மணி நரகவாதி என்பதாக சொல்லிவிட்டார்கள். அந்த பெண்மணி நரகவாதி என்று சொன்னார்கள். என்ன காரணம்? மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, நன்றாக விளங்கிக் கொள்வோம். அல்லாஹ்வுக்கு நான் செலுத்த வேண்டிய கடப்பாடுகளில் முன்பின் ஏற்படும் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் எனக்கு மன்னிப்பின் வாயிலை திறந்து வைத்திருக்கிறான். மேலானவர்களே, நான் இவ்வளவு காலமும் தொழுகையை பால்படுத்தி விட்டேன், இந்த ரமலானிலிருந்து நான் உள்ளத்தில் உறுதி எடுத்திருக்கிறேன், அல்லாஹ்வுக்குரிய அந்த தொழுகை என்ற அந்த ஹக்கை நான் குறைவு செய்ய மாட்டேன், நான் கழித்து விட்டேன், நான் இதற்கு முன்னால் வீணாக்கிய தொழுகைகளை நான் கலா செய்ய தயாராகிவிட்டேன் என்று அல்லாஹ்வுக்கு செய்த அந்த அல்லாஹ்வுக்கு நான் செலுத்த வேண்டிய கடமைகள் குறைபாடு செய்வேன் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் மன்னிப்புடைய கதவை அல்லாஹ் திறந்து வைத்திருக்கிறான். அதே கட்டம், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடப்பாடுகளில் நான் குறைவு செய்து விடுவேன் என்று சொன்னால் மேலான தாய்மார்களே, அல்லாஹ் மறுமையில் சொல்லி விடுவான், இதற்கு இதில் எனக்கு மன்னிப்பதற்கு எந்த உரிமையும் கிடையாது, நீ யாராருக்கெல்லாம் அநியாயம் செய்திருக்கிறாயோ, யாரார உரிமைகளில் நீ குறைவு செய்திருக்கிறாயோ, இவர்களிடம் நீயாக சென்று மன்னிப்பு கேட்காதவரை எனக்கு இதில் மன்னிப்பதற்கு எந்த உரிமையும் கிடையாது என்பதாக அல்லாஹ் பேசி விடுவான். எனவே மேலானவர்களே, நான் அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய கடப்பாடுகளில் எனக்கு முன்பின் ஆக அல்லாவிடம் நாம் மன்னிப்பு கேட்டுக் கொள்ளலாம், அல்லாஹ் என்னை மன்னித்து விடுவான். அதே கட்டம், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடப்பாடுகளை உள்ளத்தில் நிதானமாக எடுத்து நான் அடியார்களின் ஹக்குகளில் குறைவு செய்யாமல் உலகத்தில் வாழ்வது, இது எனது ஈடேற்ற ஈருலக வாழ்க்கைக்கு ஈடேற்றம் என்பதை நான் மறந்துவிடக் கூடாது. அதில் ஒன்றாக இன்றைய தலைப்பின் அங்கமாக குடும்ப உறவையும் பேணுவோம், அண்டை வீட்டார்களையும் ஆதரிப்போம். மேலானவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுவிட்டு சொன்னார்கள். அதே கட்டம் அந்த சஹாபி அடுத்ததாக சொன்னார், இன்னொரு பெண்மணி இருக்கிறார்கள் யா ரசூலல்லாஹ், அவர்கள் பெரும்பாலும் அதிகமான சுன்னத்தான தொழுகைகள் தொழ மாட்டார்கள், அதிகமாக சுன்னத்தான நோன்புகள் நோக்கும் வீதமும் குறைவுதான் என்றாலும் அவர்கள் அதே கட்டம் அவர்களின் சதக்காவும் சாதாரணமான முறையில் சதக்கா கொடுக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த பெண்மணி அண்டை வீட்டாருக்கு நோவினை செய்யாமல் அழகான முறையில் அண்டை வீட்டாருடன் நடக்கக்கூடிய பெண்ணாக இருக்கிறார்கள் யார் சூழலா என்பதாக சொன்ன பொழுது நபி கேட்டுவிட்டு சொன்னார்கள், அந்த பெண்மணி சொர்க்கவாதி என்பதாக சாட்சி பகிர்ந்தார்கள். எனவே மேலானவர்களே, அல்லாஹ் அந்த அளவுக்கு எனக்குரிய ஹக்குகளை வைத்திருக்கிறான். அண்டை வீட்டாருக்கு நான் செய்ய வேண்டிய ஹக்குகள், எனது கணவனுக்கு செலுத்த வேண்டிய ஹக்குகள், எனது பிள்ளை நான் செலுத்த வேண்டிய ஹக்குகள், எனது குடும்பத்துக்கு நான் கொடுக்க வேண்டிய ஹக்குகள், எனது அண்டை வீட்டாருக்கு நான் செலுத்த வேண்டிய ஹக்குகள், எனக்கு படித்து தந்த உஸ்தாத் ஆசிரியர்களுக்கு நான் செலுத்த வேண்டிய ஹக்குகள், இவ்வாறாக இஸ்லாத்தில் அடியார்களுக்கு அடியார்கள் செய்ய வேண்டிய ஏராளமான உரிமைகள் இருக்கிறது. நபி அவர்கள் ஒரு யுத்தத்துக்காக வெளியாகிறார்கள். யுத்தத்துக்காக வெளியாகும் பொழுது சஹாபாக்களை ஒன்று கூட்டி சொன்னார்கள், யாரெல்லாம் உங்களில் யார் இன்றைக்கு தனது அண்டை வீட்டாருக்கு யாராவது நோவினை செய்திருந்தால் அவர் எம்முடன் யுத்தத்துக்கு வர வேண்டாம் என்பதாக சொன்னார்கள். யார் இன்றைய தினம் அண்டை வீட்டாருக்கு நோவினை செய்தாரோ அவர் யுத்தத்துக்கு வர வேண்டாம் என்று சொன்ன பொழுது ஒரு சஹாபி எழுந்து, தபராரி ஷரீஃபில் வரக்கூடிய ரிவாயத் இது, எழுந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லா, நான் அண்டை வீட்டாருக்கு நோவினை செய்வதல்ல. பேலான தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த சஹாபி என்ன பேசினார் தெரியுமா? யார சூழல்லா, நான் இன்று எனது அண்டை வீட்டாரின் சுவர் அடியில் நான் அனுமதி இல்லாமல் சிறுநீர் கழித்து விட்டேன் என்பதாக சொன்ன பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இந்த யுத்தத்துக்கு எம்மிடம் இன்றைக்கு வர வேண்டாம் என்று சொன்னார்கள். அதனால் மேலானவர்களே, அண்டை வீட்டாருக்குரிய உரிமைகள், பெற்றோர்களுக்குரிய உரிமைகள், குடும்பத்தாருக்குரிய உரிமைகள், கணவனுக்குரிய உரிமைகள், மனைவிக்குரிய உரிமைகள், பிள்ளைகளுக்குரிய உரிமைகள் என எமது ஷரீஅத் அடியார்களுக்கு செய்யக்கூடிய ஹுகூகுல் இபாத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த வழிபாடுகளை தெட்ட தெளிவாக அக்கு வேறு ஆணி வேறாக அழகான முறையில் சொல்லி தந்திருக்கிறது. சொற்ப கால வாழ்க்கையை அல்லாஹ் தந்திருக்கிறான். உள்ளத்துக்கு எடுத்து இயன்ற அளவு உலக வாழ்க்கையில் என்னால் முடிந்த அளவு குடும்பங்களை ஆதரித்து அண்டை வீட்டார்களை ஆதரித்து வாழ்வதற்கு ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் தஆலா எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, இந்த ரமலானை எனது குடும்ப உறவை பலப்படுத்துவதற்கும் அண்டை வீட்டாரை ஆதரிப்பதற்கும் உரிய ஒரு சந்தர்ப்பமாக எனது வாழ்க்கையில் எடுத்துக் கொள்வதற்கு நீ தௌஃபீக் செய்து விடுவாயாக. வாழ்க்கையை நாங்கள் நோக்கக்கூடிய அனைத்து நோன்புகளையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் இதர வணக்கங்கள், எங்கள் அனைத்து உபதேசங்கள் அனைத்தையும் ஏற்று கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், உனது ரஹ்மத்துடைய பத்தை, அந்த மக்ஃபிரத்தை, நரக விடுதலை, லைலத்துல் கத்ர் இரவை அடைந்த கூட்டத்தில் எம்மையும் எனது குடும்பத்தாரையும் சேர்த்து அருள் புரிவாயாக. வாழ்க்கையில் கேட்கக்கூடிய அனைத்து துஆக்களையும் ஏற்று கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், உலகத்தில் எவ்வாறு நிம்மதி சந்தோஷமாக வாழ விரும்புகிறோமோ யா அல்லாஹ், மேலான சொர்க்கத்தில் குடும்ப ரீதியாக நிம்மதியாக இருக்க தௌஃபீக் செய்து விடுவாயாக. அதற்குரிய தயாரிப்புடன் உலக வாழ்க்கையை கழிக்க தௌஃபீக் செய்து விடுவாயாக. யா அல்லாஹ், எங்கள் இறுதி முடிவை சிறப்பாக்கி வைப்பாயாக. மௌத்துக்குரிய தயாரிப்புடன் உலக வாழ்க்கையை கழிக்க தௌஃபீக் செய்து விடுவாயாக. வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் நீ நீக்கி விடுவாயாக. யா அல்லாஹ், எங்களில் யாரெல்லாம் கடனாளிகளாக, நோயாளிகளாக, கஷ்டப்பட்டவர்களாக இருக்கிறோமோ யா அல்லாஹ், எங்கள் அனைவரின் கஷ்டங்களை நீக்கிவிடுவாயாக. கடனாளிகளின் கடன்களை அகற்றுவதற்குரிய ஏற்பாடுகளை ஏற்படுத்திக் கொடுப்பாயாக. நோயாளிகளின் நோய்களை குணப்படுத்திக் கொடுப்பாயாக. யா அல்லாஹ், சமூகத்தில் பரவக்கூடிய அனைத்து மோசமான நோய்களை விட்டும், திடீர் விபத்துகள், திடீர் மரணங்களை விட்டு எங்களை எங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாத்து விடுவாயாக. வாழ்க்கையில் எல்லா கட்டத்திலும் பரக்கத்தை செழிப்பையும் உண்டாக்கி விடுவாயாக. எங்கள் கணவன்மார்களின் தொழில்களில் பரக்கத்தை உண்டாக்கி விடுவாயாக. ஹலாலான சம்பாத்தியத்தை அவர்களுக்கு கொடுப்பாயாக. வாழ்க்கையில் எல்லா கட்டத்திலும் நிம்மதி சந்தோஷமான வாழ்க்கையை தருவாயாக. எங்கள் ஆயுளில் பரக்கத்தை உண்டாக்குவாயாக. உடல் ஆரோக்கியத்தில் பரக்கத்தை உண்டாக்குவாயாக. குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியை தருவாயாக. குழந்தைகள் மூலமாக கண்குளிர்ச்சியை ஏற்படுத்துவாயாக. எங்கள் குடும்ப வாழ்க்கையை நிம்மதி சந்தோஷமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தருவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, வாழ்க்கையில் கேட்கக்கூடிய அனைத்து துஆக்களையும் ஏற்று கபூல் செய்வாயாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.